ගරු තුෂාර ඉන්ද්‍රනිල් අමරසේන මන්ත්‍රීතුමා ඔබතුමාගේ විනාඩි 8යි ඊට පෙර නියෝජකාරක සභා සභාපතිතුමා මුලාසර පැමිණවා ඇත.
මන්ත්‍රීතුමා කතා කරන්න
පුළුවන්. බොහොම ස්තුතියි ගරු මුලාසනේ මන්ත්‍රීතුමනි. තානාපති සේවය පිළිබඳව වැදගත් තීන්දු තීරණ රාශියක් ගන්න මේ මාතෘකාව යටතේ වචන ස්වල්පයක් කතා කරන්නට අවස්ථාව ලැබීම පිළිබඳව මම විශේෂයෙන් සන්තෝෂයට පත් වෙනවා. විශේෂයෙන් අපේ රට ලෝකයේ තුරට ගෙනියන ප්‍රධාන වාහකයක් තමයි තානාපති සේවය. අපේ ඒ රටවල් වලට අපි යොමු කරන තානාපතිවරුන් සහ ඒ තානාපති සේවාවන් තුළින් අපේ රටක් කීර්තිමත් කරන්නත් පුළුවන්, අපේ රටක් අපකීර්තිමත් කරන්නත් පුළුවන්. ඒ ජාත්‍යන්තරය හා සමග අපේ රට ගැට ගැසීම සිද්ධ වෙන්නට කටයුතු කරන්න තානාපති සේවය තුළින්. ඉතින් මම අපි දැක්ක පහුගිය කාල පරිච්ඡේදවල නුසුදුසුකම් සහිත තානාපතිවරු පුදෙක් ඥාති මිත්‍ර සම්බන්ධතාවයන් සහිත තමන්ගේ ඉතාමත්ම සමීප මිත්‍රයින්, ගජමිත්‍රයින්, නෑදෑයින් තානාපති සේවය සඳහා සුදුසුකම් සපුරාපු නැති ඒ විභාගයන් එව සමත් නොවුණු කණ්ඩායම් විවිධ රටවල් වල තානාපතිවරුන් හැටියට පත්කරපු අවස්ථා අපි අනන්ත අප්‍රමාණ දැක්කා. එතකොට ඒ එහෙම පත්කරපු තානාපතිවරුන් ඒ තානාපති කාර්යාලවල නිලධාරීන් ඒ ජාත්‍යන්තරය තුළ අපේ රට පිළිබඳව කරපු කටයුතුත් අපි දැක්ක. විශේෂයෙන් විශ්‍රාම සෝය ගත කරන්නට යම් යම් දූරධාරීන්ට විශ්‍රාම ජීවිතයක් ලබා දෙන්නට අවශ්‍ය වුණහම බොහෝදුරට දේශපාලන තෑග්ගක් හැටියට තානාපතිවරු හැටියට පත් කරලා යවපු හැටිත් අපි දැක්ක. තමන්ගේ රාජකාරිය ඉවර වෙලා විශ්‍රාම සෝය භුක්ති විඳින්න තමයි ඒ රටකට අපි තානාපතිවරු හැටියට යව් ඒක තම අපේ රාජතාන්තික ප්‍රතිපත්ති බවට පත්වලා තිබුණේ. ඉතින් මම අහන්නේ විශේෂයෙන් මේ වගේ කරුණු කාරණා තුළදී අපේ රට වෙනුවෙන් කටයුතු කරන ප්‍රධාන නියෝජිතයා ඒ රට යම් රටක ඉන්න ප්‍රධාන නියෝජිතයා ඒ විදිහට පෞද්ගලික පරමාර්ථ වෙනුවෙන් දේශපාලන ත්‍යාගයක් වෙනුවෙන් හැටියට කාට හරි එහෙම ලබා දෙනවා නම් ඒක මං හිතන්නේ රටක් හැටියට අපේ රටට කරන්න පුළුවන් බරපතලම අපරාධයක් හැටියට තමයි අපි දැක්කේ. ඍජුව ඒ තානාපති සේවයේ විදේශ සේවයේ විභාග සමත් නොවුණු කණ්ඩායම් විභාග සමත් වෙලා හිටපු කණ්ඩායම් පැත්තකට දාලා හොරපාරෙන් වක්‍රපාරෙන් බොහෝ දුරට තානාපතිවරුන් හැටියට පත් කරනු ලැබුවා. අපි දැක්කා උදයන්ග වීරතුංගල වගේ තානාපතිවරු අදටත් හොයාගන්න බෑ. ඉන්න තැනක් අපි දන්නේ නැහැ. ඒ අය කරපු ගණදෙනු අද ලෝකේ පුරා ප්‍රසිද්ධයි. ඒ ගණදනු වෙනුවෙන් ඒ කරපු තානාපති සේවය වෙනුවෙන් පිටත් කරපු අය ඒ තානාපතිකම මුල් කරගෙන ඒකට මුවාවෙලා විශාල වශයෙන් ඒ කොමිස් කුට්ටි ගණන් ගහපු උදයන්ග වීරතුංගල වගේ තානාපතිවරුත් අපි විශේෂයෙන් දැක්කා. ඉතින් මේ කට්ටියගේ ක්‍රියාකලාපයන් නිසා ගරු මූලාසන අපේ මන්ත්‍රීතුමනි පහුගිය කාල පරිච්ඡේදය තුළ අපේ රට විශාල වශයෙන් ජාත්‍යන්තරය තුළ හුදකලා වුණා. ලෝකය තුළ අපිට හිටපු රට වැදගත් රටවල් වල යම්කිසි ශක්තියක් ආර්ථික ශක්තියක් හැකියාවක් තිබිච්ච රටවල් විශාල වශයෙන් අපිත් එක්ක අමනාපුණා. ඔය පහුගිය කාලය තුළ අපේ රට අරගෙන ගියේ ගෝත්‍රිකවාදී පාලන ක්‍රමය නිසා අපේ රටේ විදේශීය මිතුරන් කවුද අපිට හිටපු විදේශීය මිතුරන් එකපාරක් අපි දැක්කා අර බටලි හොල්ල ස්වාසිලන්තයෙන් ආපු රජ්ජුරුව එකපාරක් ආව අපේ රටට. බොහොම රාජතාන්ත්‍රික පිළිගැනීමක් දීලා තමයි ඒ ස්වාසිලන්තේ රජුව පිළිගත්තේ. 137%කට ඒ රටේ ජනතාවට ඒඩ්ස්. එහෙම රාජතාන්ත්‍රික මිතුරන් තමයි අපේ රටට මිත්‍රයන් හැටියට එන්න පටන් ගත්තේ. අරාබි ලෝකයේ රටවල් ගණනාවක් ස්වාසිලන්තේ වගේ රටවල් ටිකක් හැරෙන්නට ලෝකයේ වැදගත් කියන රටවල් වලින් අපේ රට විශේෂයෙන් මෙන්න මේ පහුගිය කාල පරිච්ඡේදය තුළ අරගෙන ගිය ගෝත්‍රික මානසිකත්වය නිසා අපිට හුදකලා වෙන්න සිද්ධ වුණා, කොම් වෙන්න සිද්ධ වුණා. ඉතින් එක්කම අපි දකිනවා දැන් අර මම කලින් කිව්වා වගේ තානාපතිවරු අපේ ත්‍රිවිධ රටවල් වලට යන අවස්ථාවන් වල තමන්ගේ තියෙන රාජකාරිය නිසි විදිහට අවබෝධ කොට නොගෙන ඔවුන් බොහොම සැප සම්පත් සහිත ජීවිතයක් ගෙවනවා මිසක් ඒ තමන්ගේ යුතුකම හරියට දකින්නේ නැහැ විශේෂයෙන් මැද පෙරදිග රටවල් වල අපේ රටේ විශාල වශයෙන් විනිමය වෙන ශ්‍රමිකයන් රාශියක් සමහර ලාවට ඒ අය දුක් විඳිද්දි පීඩා විඳිද්දි එයාගේ වැටුප් ප්‍රශ්න තියෙද්දි ශාරීරිකව මානසිකව ගැටුම් ඇති වෙලා තියෙද්දි කුමාර ලීලාවෙන් කල්ගෙවන තානාපතිවරු අපි සමහර ලාවට අපි දකිනවා ඉතින් මම හිතන්නේ අපේ තානාපති සේවය මානුෂික විය යුතුයි අපේ රටට ජනතාවට සේවයක් කරන ජනතාවාදී තානාපතිවරුන් සහ තානාප විදේශ නිලධාරීන් අපිට පත්වීම සඳහා අපේ අවධානය යොමු විය යුතුයි එකම අපි අද විශාල වශයෙන් අපි මේ පහුගිය කාල පරිච්ඡේදය තුළ මේ අවුරුදු තුන තුනහමාර කාල සීමාව තුළ අපි අරගෙන ගිය ඒ විදේශ ප්‍රතිපත්තියේ හොඳකම නිසා අද අපි ජාත්‍යන්තරය තුළ හොඳ නමක් දිනාගෙන ඉන්නවා හැබැයි පහුගිය මාස දෙක කාලය තුළ අපිට ඒක යම්සි ආකාරයකින් අපිට ඒක විනාශ කරගන්න සිද්ධ වුණා හැබැයි ලෝකයේ තුළ අපි ආයේ ආපහු ජාත්‍යන්තරය දිනාගන්න ගමනක් අපි ගොඩනගාගෙන තියෙනවා මෛත්‍රීපාල සිරිසේන ජනාධිපතිතුමා මේ මෑතකදී කිව්වා අද තියෙන්නේ ජාතික සහ විජාතික බලවේග දෙකක් අතර සටනක් කියලා. එතුමා ආය ආපහු පරණ කොඩියක් අතට අහුලාගෙන තමයි එතුමා එහෙම කිව්වේ. එතුමා එකපාරක් මං හිතන්නේ මීට අවුරුද්දකට එකහමාරකට ඉස්සෙල්ලා එතුමා කිව්වා මම මහින්ද රාජපක්ෂ විසින් අඳුරු කරපු ඒ ගොඩන ඒ විනාශ කළා දාපු ජාත්‍යන්තර සම්බන්ධතාවයන් ඒ ලෝකයේත් එක්ක තිබිච්ච ගණදෙනු ආපහු එවවා මම යථාවත් කරලා මම ලෝකේ දිනාගත්තා කියලා මෛත්‍රීපාල සිරිසේන ජනාධිපතිතුමා එකපාර ප්‍රකාශ කළා. ආය ආපහු මේ මෑතකද කිව්වා අද තියෙන්නේ ජාතික සහ විජාතික කඳවුරු දෙකක් අතර තියෙන ඝර්ෂණයක් කියන එක. ඉතින් ඒක දැන් අද ඔව් ඒක තමයි. අද මම හිතන්නේ මෛත්‍රීපාල සිරිසේන ජනාධිපතිතුමා ජනාධිපති පදවි ප්‍රාප්තියට පත්වලා අද හතරවැනි අවුරුද්ද සමරන අවස්ථාව ජනවාරි 8 අපිට මේ අද මේ ජනවාරි 8 වෙනිදා මේ වෙනකොට අපිට සන්තෝෂයෙන්පත් වෙන්න පුළුවන් ලෝකේ හොඳම ගමනාන්තය හැටියට ලෝකේ සංචාර කර්මාන්තේ අපේ රට නම් වෙලා තිබුණා පහුගිය කාලේ පහුගිය අර මාස දෙකේ පාලන කාලය තුල සංචාර කර්මාන්තේ 125කින් අද වැටුණා වුණත් අපි අරගෙන ගියේ ක්‍රියාදාමය තුල අපිට හොඳම ගමනාන්තය හැටියට නම් වෙන්න අපිට හැකියාවක් ලැබුණා ඒකම අපි අනුගමනය කරපු ක්‍රියා පිළිවෙත නිසා අපිට ලෝකය දිනා ගන්න හම් වුණා. හැබැයි මම මේ අවස්ථාවේදී කියනවා අදටත් මේ ජනාධිපතිතුමාගේ වසර 4 සම්පූර්ණ වෙන තැන ලෝකය තුල අපි හොඳ නමක් හදාගත්ත තැන අදටත් ඒ පහුගිය අවස්ථාවේදී ඝාතනයට ලක්වුණු ලසන්ත වික්‍රමතුංගලගේ ඝාතනයන් පිළිබඳ තොරතුරු අදටත් අපිට ඒ සඳහා අපිට විසඳුම් ලබා ගන්න බැරි වෙලා තියෙනවා. තාජු ඩීන්ලාගේ ඝාතනයන් පිළිබඳව අපිට අදටත් අපිට ඒ කාර්යයතු සිද්ධ කර ගන්න බැරි වෙලා තියෙනවා. ඒ මිග්ඥානා ගණදෙනු වලින් පටන් ගත්තාම උදයන්ග වීරතුංගලගේ ඔයගේ තානාපතිවරුන්ගේ මිග්ඥානා ගණදෙනු වගේ දේවල් වලින් පටන් ගත්තාම ලසන්ත වික්‍රමතුංගලගෙන් පටන් ගත්තාම තාජු ඩීන්ලාගෙන් පටන් ගත්තාම ඒ මෛත්‍රීපාල සිරිසේන ජනාධිපතිතුමා ජනාධිපතිවරයා බවට පත් වෙලා වසර 4ක් සම්පූර්ණ කරන මේ අවස්ථාවේ මාදුරාවේ සෝභිත හාමුදුරුව ඇතුළු ඒ අපි සියලුම දෙනා කටයුතු කතා කරපු මාතෘකාවට භාජනය කරපු ඒ උතුම් පරමාර්ථ අදටත් අපිට ළඟා කරගන්න සාක්ෂාත් කරගන්න මේවට සාධාරණයක් හොයන්න බැරි වෙලා තියෙනවා. ඒ නිසා මම විශේෂයෙන් කියනවා අද ජනවාරි 8 වෙනිදා මේක ඉතාමත්ම වැදගත් දවසක් 2015 ජනවාරි 8 අපේ රටේ 62 ලක්ෂයක් ජනතාව ඉමහත් බලාපොරොත්තුවෙන් විශාල බලාපොරොත්තුවෙන් මෛත්‍රීපාල සිරිසේන ජනාධිපතිතුමා නව ජනාධිපතිවරයා හැටියට පත් කළා. හැබැයි ඒ පත්වීමෙන් අනතුරුව ඒ බලාපොරොත්තු වෙච්ච ඒ සාක්ෂාත් කරගන්න අපි අරමුණු කරපු ප්‍රතිඥා දුන්න 62 ලක්ෂයක් ජනතාවගේ අපේක්ෂා අද 2019 ජනවාරි 8 වෙනිදා අපි ආපහු හැරලා බලනකොට එව්වා මල්පල ගැන්විලාද කොතෙක් දුරට සඵල වෙලාද කියන කාරණය ගැන හිතද්දි අපිට විශාල කනගාටුවක් දැනෙනවා. මෛත්‍රීපාල සිරිසේන ජනාධිපතිතුමත් අර පැත්තක අනුන් උස්සගෙන ගිය කොඩිය විශේෂයෙන් මහේන්ද්‍ර රාජපක්ෂ මහත්තයලා උස්සගෙන ගිය කොඩිය ආය ආපහු මෛත්‍රීපාල සිරිසේන මහත්තයා උස්සගෙන දැන් මේක ජාතික සහ විජාතික බලවේග දෙකක් අතර සටනක් කියන තැනට එතුමා ලඟ වෙලා තියෙනවා. ඉතින් ඒ නිසා අද අපි කතා කරන්නේ තානාපති සේවය පිළිබඳව. ඉතින් ඒ නිසා
කාලය අවසන්යි මන්ත්‍රීතුමා.
බොහොම ස්තුතියි.
බොහොම ස්තුති ගරු නාමල් රාජවක්ත විනාඩි 15 තියෙනවා.
Garu Mulasan Rude Mantri Tumani Maitani Vide Visheshem Tanapati Sevaya Saha Tanapati Varaprasada Pilibandava Adame Vivade Pavatwini Dime Vivade Ataratura Boho Denek Noek Adahas Idripat Keru Ekamapi Dakapu Karna Tamai Tamangema Deshapan Pradipati Tamangema Naiku Sing Gatu Pradipati Vivechene Karna Dak Tamaya Dapi Andu Patting අපිට දකින්න තියෙන මේ තානාපති සේවය එහෙම නැත්නම් වරප්‍රසාද පිළිබඳ කතා කරන කාරණය තුලදී මදන අපි ප්‍රථමයෙන්ම අපේ අවධානය යොමු කරන්න ඕනේ මුරාසනුට මන්ත්‍රීතුමනි රටේ විදේශ ප්‍රතිපත්තිය ගැන. අද වර්තමාන ආණ්ඩුවට විදේශ ප්‍රතිපත්තියක් තියෙනවද කියන ප්‍රශ්නය අපි සිළු දෙනාටම පැන නැගෙන කාරණයක්. මට මතකයි ගරු මංගල සමරවීර අමාත්‍යවරයා විදේශ අමාත්‍යවරයා විදිහට ඉන්න කාලේ එතුමා මේ ගරු සභාව තුලම ප්‍රකාශයක් කෙරුවා අපි නොබෙදී විදේශ ප්‍රතිපත්තියෙන් ඈත් වෙ යුතුයි කියලා. ඒක එතුමාගේ විශ්වාසයද එක්සත් ජාතික පක්ෂයේ විදේශ ප්‍රතිපත්තියද කියන්න මම දන්නේ නැහැ. හැබැයි එතුමා මේ පාර්ලිමේන්තුවේ දෙවෙනි කතාවක් කෙරුවා. ඒකම එතුමා කෙරුවා සමහර රටවල් එක්ක අපි බැඳිලා ඉන්න ඕනේ කියලා. හැබැයි පසු කාලිනව මේ ආණ්ඩුව කතරම් රටේ විදේශ ප්‍රතිපත්තියට උනන්දුවක් උත්සාහයක් දක්වනවාද කිව්වොතින් කාලානුරූපව තවත් විදේශ ඇමතුරු දෙන්නෙක්පත් වුණා. හැබැයි දැන් නොමෙති ජාතීන්ගේ නැත්නම් නොමෙති විදේශ ප්‍රතිපත්තිය අනුගමනය කරනවද නැද්ද කියන එක පිළිබඳව අපිට කියන්න දෙයක් නැහැ. මම ඒක එතුමන්ලා විසින් ඒ ගැටලුවට ඒ ප්‍රශ්නෙට පිළිතුරක් ලබා දිය යුතුයි කියලා අපි විශ්වාස කරනවා ප්‍රථමයෙන්ම. මොකද තමන්ගේ තානාපති සේවය ක්‍රියාත්මක කරන්නේ තමන්ගේ විදේශ ප්‍රතිපත්ති නැත්නම් රටේ ජාතික ශ්‍රී ලාංකික විදේශ ප්‍රතිපත්ති. දැන් අපි දකින දෙයක් තමයි ලෝකේ ඕනෑම රටකට තමන්ගේ රටේ විදේශ ප්‍රතිපත්තියක් තියෙනවා. අපි අපේ අසල්වාසි රට ගත්තත් ඉන්දියාව ගත්තත් ඉන්දියානු විදේශ ප්‍රතිපත්ති. ඇමරිකානු විදේශ ප්‍රතිපත්ති. යුරෝපීය විදේශ ප්‍රතිපත්තිය. හැබැයි අපේ රටේ අපි දකින දෙයක් තමයි බොහෝ අවස්ථාවල මේ ජාතික විදේශ ප්‍රතිපත්තියක් වෙනුවට පත්වන ඇමතිවරයා හෝ දේශපාලන පක්ෂය නියෝජනය කරන විදේශ ප්‍රතිපත්තියක් අනුගමනය කරනවා. දැන් මේ සභාවේ එක්සත් ජාතික පක්ෂ අපේ සහෝදර ඇමතිවරු මන්ත්‍රීවරු කතා කරුවා මේ යුද අපරාධ අධිකරණ ගැන යුද අපරාධ ගැන මේවයින් ලොකු ජයග්‍රහණයක් අපිට ලබන්න පුළුවන් වුණා මේ රටේ රණවිරුව බේර ගන්න කියලා. හැබැයි ඉතින් ඒ අයට අමතක වෙලා යුද්ධයේ අවසාන සමය වෙනකොට ඔය අද රණවිරුව බේර ගන්න කතා කරන අයම තමයි ජාත්‍යන්තරයට ගිහිල්ලා මහින්ද රාජපක්ෂ ජනාධිපතිතුමාගේ ආණ්ඩුව යුද අපරාධ කරනවා කියලා කිව්වේ. ඔය අද මේ රටේ රණවිරුවා යුද අපරාධ අධිකරණයෙන් බේරගත්තයි කියන අයම තමයි ඇමරිකාවත් එක්ක එකතු වෙලා ඒකාබද්ධව ප්‍රකාශයක් කෙරුවේ මේ රටේ යුද අපරාධ වෙලා තියෙනවා. අර හුසෙන් කුමාරයද කවුද කෙනෙක් ගෙනල්ලා යුද අපරාධ වෙලා තියෙනවා ඒ පිළිබඳව පරීක්ෂණයක් පවත්වන්න ඕනේ කියලා. ඔය කියන අයම තමයි ලෝකේ නොයෙකුත් නාලිකාවලට විස්තර හොයලා විදේශ ප්‍රතිපත්තියක් කෙසේ වෙතත් තමන්ගේ දේශපාලන න්‍යාය ක්‍රියාත්මක කරගන්න අවශ්‍ය වැඩපිළිවෙල දා ක්‍රියාත්මක කෙරුවේ. හැබැයි අද මේ උත්තරීතර සභාවේ මහා ආඩම්බරෙන් උන් කියනවා උන් රණවිරුවංග බේරගන්න හැකි වුණා. හැබැයි ඉතින් ඒ ආඩම්බරෙන් කියන්නේ තමන්ම ගිහිල්ලා කියපු කේලම ගැන. තමන්ම රණවිරුවා පාවල දීලා තමන් විසින්ම රට පාවල දීලා අද කියනවා තමන් ඒ පාවල දීපු රට බේරගන්න විශේෂ මැදිහත්වීමක් සිද්ධ කරා කියලා. ඒ විතරක් නෙවෙයි මේ තානාපති සේවයේ පත්වීම දැන් මහින්ද රාජපක්ෂ ජනාධිපතිතුමාගේ ආණ්ඩුවේ පත්වීම පිළිබඳව ඔබ තමුන් වහන්සේලා දැඩි විවේචන කෙරුවා. හැබැයි ඔබ තමුන් වහන්සේලා බලයට එනකොට මොකක්ද දීපු ප්‍රතිපත්තිය? තානාපති සේවයෙන් එහාට තානාපතිවරු පත් කරන්න නැහැ කිව්වා. දැන් ඔබතුමාලා ඒකද ක්‍රියාත්මක කෙරුවේ? දැන් ඔබතුමාලා එදා මහින්ද රාජපක්ෂ ජනාධිපතිතුමාගේ ආණ්ඩුවේ තත් පහුගිය ආණ්ඩුවේ තානාපතිවරු ගැන විවේචනය කරන ඔබ එය වෙනස් කරනවායි කියලා බලයට ඇවිල්ලා. ඒකයි විශේෂ කාරණය. එය වෙනස් කරනවායි කියලා බලයට ඇවිල්ලා අද ඔබ විසින්ම පත් කරපු අය පිළිබඳව ඔබ තමුන්නාසලා විසින් පත් කරපු අය පිළිබඳව ඔබ තමුන්නාසලා විසින් විවේචනය කරන. දැන් රටේ විදේශ ප්‍රතිපත්තියක් තියෙනවා නම් ඔබ අනුගමනය කරන්නේ ජාතික විදේශ ප්‍රතිපත්තියක් නා. ඒ විදේශ ප්‍රතිපත්තිය ඔබේ ආණ්ඩුවේ ප්‍රතිපත්තිය නා. මම හිතන්නේ ඔබ තමුන්නාසලා මේ උත්තරීතර සභාව තුල ඒ ගැන විවේචනාත්මක ඔබ කරපු පත්වීම් ගැන විවේචනාත්මකව කතා කරන්න අවශ්‍ය නැහැ. ඔබට පුළුවන් කණ්ඩායම් රැස්වීම මම දන්නා එක්සත් ජාතික පක්ෂ එහෙම දේවල් තියෙනවද කියලා. ඔබේ රැස්වීම වල ඒව සාකච්ඡා කරන්න පුළුවන්. හැබැයි එදා මැතිවරණ කාලේ ඔබ දීපු පොරොන්දු ඒ මැතිවරණ වේදිකාව වලට පමණක් සීමා වෙච්ච පොරොන්දු වෙන්න පුළුවන්. ඒක තමයි හැම කාරණයකම තියෙන ඔබ තම උන්නාසලා දීපු පොරොන්දු වල මේ විදේශ ප්‍රතිපත්තිය පමණක් නෙවෙයි ඔබ දීපු සියලුම පොරොන්දු වල සම්පූර්ණයෙන් තියෙන්නේ මැතිවරණ ඉලක්ක කරලා ප්‍රතිපත්ති නැත්නම් පොරොන්දු. හැබැයි ඒකක්වත් ක්‍රියාත්මක වුණේ නැහැ. හැබැයි අද ඔබ විසින් ඒ විවේචනය කර. හැබැයි අද ඔබ විසින් ඔය කරන විවේචනය ඔක්තෝබර් 26 වෙනිදා ඒකත් ඒ වෙච්ච වෙනස උනේ නැත්තම් අද ඔබතුමාලා මේ පාර්ලිමේන්තුවේ විවේචනය කරාවිද කියන ප්‍රශ්නය ඔබතුමාලා විසින්ම අහගන්න. ඔය දින 50 ගාණක් ගැන කතා කරද්දී ඔබතුමාලා කියන විදිහට මේ රටේ ආර්ථිකය වැටලා තියෙන මේ දවස් 50යි. විදේශ ප්‍රතිපත්තිය වැටලා තියෙන දවස් 50යි. සංචාරක ව්‍යාපාරය වැටලා තියෙන දවස් 50යි. රුපියල් අවපරමාණ වෙලා තියෙන මේ දවස් 50යි. ආර්ථිකය දුර්වල වෙලා තියෙන මේ දවස් 50යි. දැන් ඔබතුමාලා එහෙමනේ කියන්නේ. දැන් මේ දවස් 50යි මේ සිදුවීම උනේ නැත්තම් ඔබතුමාලා අද මේ උත්තරීතර සභාව තුල ඔබතුමාලා කරපු පත්වීම් ගැන ඔබතුමාලා විවේචනය කරයිද? ඔබතුමාලා මීට වසර අද ඉඳන් මීට වසර 4කට හරියටම වසර 4කට කලින් ඔබතුමාලා ගත්ත දේශපාලන තීන්දුව ඔබතුමාලා විසින් අද විවේචනය කරාවිද කියන ප්‍රශ්නය මම හිතන්නේ ඔබතුමාලා විසින්ම අහගත යුතු කාරණයක්. අද රටේ විදේශ ප්‍රතිපත්තිය කඩාගෙන වැටලා තියෙනවා. ඒක ඔබ අපි කවුරුත් පිළිගන්න ඕනේ කාරණයක්. ඇයි ආණ්ඩුවට විදේශ ප්‍රතිපත්තියක් නැහැ. ජාතික විදේශ ප්‍රතිපත්තිය දේශපාලන ප්‍රතිපත්තියක් බවට පරිවර්තනය කරගෙන ඉන්නේ. අද ඔබ කතා කරන විදේශ ප්‍රතිපත්තිය හුදෙක් දේශපාලනික වශයෙන් ගන්නා විදේශ ප්‍රතිපත්තිය. මොකද ඔබතුමාලා ඇමතිවරු පත් කරන්නේ පෞද්ගලික අරමුණු ඉටු කර ගන්න. නීතිය හා සාමය ඇමතිවරයාගේ කාර්යභාරය මොකද්ද? නීතිය හා සාමය ඇමතිවරයාගෙන් ඔබතුමාලා අහන ප්‍රශ්නේ මොකද්ද? මේ පසුබල මන්ත්‍රීතුමාලා දැන් එක්සත් ජාතික පක්ෂ පසුබල මන්ත්‍රීතුමාලා ඉන්නවනේ. ඔබතුමාලා අහන්නේ අර හිරේ දැම්මේ නැත්තේ ඇයි? ආවලා නඩු දැම්මේ නැත්තේ ඇයි? ඔබතුමාලගේ අධිකරණ ඇමතිවරයා ඔබතුමාලා අහන ප්‍රශ්නේ මොකක්ද? හැබැයි ඔබතුමාලා කිසි කෙනෙක් කියනවද පාතාලේ හිසෝසවල ජීවිත නැති වෙනවා? ඒ ගැන ඔබතුමාලා කතා කරනවද? ඔබතුමාලා පත් කරන නීතිය හා සාමය ඇමතිවරයාට ඔබතුමාලා වක්කීම දීලා තියෙනවද මේ රටේ ජනතාවගේ ජීවිත ආරක්ෂා කරලා? නැහැ. අඩු ගානේ ඔබතුමාලාගේ පක්ෂයක් විදියට ආණ්ඩුවක් විදියට ඒ පිළිබඳව වෙන මැදිහත් වීමක්වත් අද අපට දකින්න නැහැ. දැන් පහුගිය කාලේ කුඩාවැල්ල වරාය සිදුවීමක් වුණා. මේ පාර්ලිමේන්තුවේ අපේ සේවය කරපු සහෝදරයෙකුත් ඒක ජීවිත නැති වුණා. චාමර කියලා. පාර්ලිමේන්තුවේ වැඩ කරන සහෝදරයෙක්. 4 දෙනෙක් කුඩාවැල්ල වරාය වෙඩි තියලා මැරුවා. ඊයේ හවස වෙනකොට කොළඹ තව තැනක් ඝාතනය කළා. අද ආණ්ඩුවක් විදියට පහුගිය අවුරුදු 4 තුල වෙච්ච ඝාතන දිහා බැලුවම ගරු සභාපතිතුමනි මේ තානාපතිවරුන්ට වරප්‍රසාද දීලා නිදහසේ ඉන්න පුළුවන් වාහන දෙන්න පුළුවන් තීරුබදු අයින් කරන්න පුළුවන් ඒ ඔක්කොම හරි. හැබැයි දැන් මේ තානාපතිවරුන්ගේ ජීවිතවලට කවුදක් කියන්නේ? මේ නිලධාරීන්ගේ ජීවිතවලට කවුදක් කියන්නේ? ගමකට ඇවිල්ලා වරායකට ඇවිල්ලා 4 දෙනෙක් මරලා 8 දෙනෙක් ඉස්පිතාලට යනකම් වෙඩි තියලා ආයේ පැනලා යන්න පුළුවන් නා. කොළඹට ඇවිල්ලා ගෙදරක් අස්සේ ගිහලා වෙඩි තියලා යන්න පුළුවන් නා. බන්ධනාගාර බස් එක හරස් කළා. බන්ධනාගාර බස් එකේ 8 දෙනෙක්ව මරලා යන්න පුළුවන් නා. එක පැත්තකින් ජනාධිපතිවරයා ඝාතනය කරන්න කියලා කෘමන්තරයක් තියෙනවා කියලා පැමිණිල්ලක් තියෙනවා. රටේ විධායක ජනාධිපතිවරයා. ඒ පැමිණිල්ල පිළිබඳ මොකද අද පරීක්ෂණ වල තත්ත්වය? අද පැමිණිලිකරු ගැන හොයනවා විත්තිකරු වෙනුවට. අද පැමිණිලිකරුගේ වර පසුබිම ගැන තමයි හොයන්නේ. පැමිණිල්ල දින අභ්‍යන්තරය නෙවෙයි. හඬපට ගැලපෙනවනම් හඬපට ගැලපෙනවා එතනින් එහාට පරීක්ෂණ ඉස්සරහ නැර යනවා මිසක් පැමිණිලි කරු ගැන පරීක්ෂණ කිරීමේ වල පළක් තියනවාද පැමිණිලි කරු ගැන පරීක්ෂණ ගන්න විද්‍යාව බාර දෙන්න අධිකරණයට ආවම හැබැයි අද සම්පූර්ණ රටේ ක්‍රමවේදය රටේ ආණ්ඩුව කඩාගෙන වැටලා තියෙනවා දැන් ඔබතුමාලාද මේ කියන යෝජනාව සමහර තානාපති කාර්යාලවල නැතනම් සමහර ආයතනවල ඒ විදේශ තානාපතිවරුන්ට නිලධාරීන්ට වරප්‍රසාද දෙන්න ඒ දීම පිළිබඳ ප්‍රශ්නයක් නෙවෙයි මෙතන. හැබැයි මේ දෙන කණ්ඩායම මේ එන අය අපේ රටට ඇවිල්ලා මොකද්ද කරන්නේ? අපේ රටේ මොන ආකාරද හැසිරෙන්නේ? නැත්නම් මෙහෙ ඇවිල්ලා මොකද්ද උන් කරන රාජකාරිය? ඉංග්‍රීසි උගන්වන්න ආවට කමක් නැහැ පිටරටින්. වරප්‍රසාද එක්ක. හැබැයි ඇවිල්ලා මොකද්ද මේ රටේ කරන්නේ කියන එක පිළිබඳව පසුවිපරමක් කරන්න. සෝදිසි කරන්න. හොයලා බලන්න. ඔබ තමුන් නාසල සැලස්මක් තියනවද නැද්ද කියන ප්‍රශ්නේ අපිට පැන නැගෙන. මොකද ප්‍රාය ගැටලුව තියෙන තානාපති සම්බන්ධතාව ගැන නෙවෙයි. ගැටලුව තියෙන අපේ රටේ ක්‍රමවේදය ගැන. තානාපති කාර්යාලවල දේශපාලන පත්වීම් යනවා. ඒක හැම ආණ්ඩුවක්ම කළා තියෙනවා. ඔබේ ආණ්ඩුවත් එක් කළා තියෙනවා. තානාපති සේවයට විදේශ අමාත්‍යංශය යනවා. ඒක හැම ආණ්ඩුවකින් වෙන දෙයක්. හැබැයි මේ තානාපති සේවයට යන අය අපේ රටෙන් රට නියෝජනය කරන් වෙනත් රටකට යන අයට ඔබ දෙන පුහුණුව මොකද්ද? ඔවුන්ට දෙන විදේශ ප්‍රතිපත්තිය මොකද්ද? අපේ ක්‍රමවේදයක් තියනවද? තරුණ විශ්වවිද්‍යාල ශිෂ්‍යයන් ජාත්‍යන්තර සම්බන්ධතාවගෙන අධ්‍යාපනයක් හදාරපු අය ලෝකයේ පිළිබඳ අවබෝධයක් තියෙන අය විදේශ අමාත්‍යංශ ක්‍රමවේදයට ගේන්න ඉන්ටර්න්ෂිප් ක්‍රමයක් එහෙම නැත්නම් తాවකාලිකව වැඩ කරන්න යම්කිසි වැඩපිළිවෙලක් නිර්මාණය කරලා ඒ තුළ නව අනාගතවාදී පැහැදිලි මනසක් එක්ක රටේ ජාතික විදේශ ප්‍රතිපත්තියට ගරු කරන්න පුළුවන් ජාතික විදේශ ප්‍රතිපත්ති විශ්වාස කරන්න පුළුවන් කණ්ඩායමක් තානාපති කාර්යාලවලට පත් කරන්න පුළුවන් ක්‍රමවේදයක් අපිට තියෙනවා. මේ සියල්ලට මම හිතන්නේ රජයක් විදියට ඔබතුමාලාට යම්කිසි ක්‍රියාමාර්ගයක් ගත යුතුයි කියලා අපි දැඩිසේ විශ්වාස කරනවා. මොකද ඔබතුමාලාගේ තානාපති සේවයත් පහුගිය ඔබතුමාලා වගේ පාර්ලිමේන්තුවේ ඉන්න මන්ත්‍රීවරු වගේම පහුගිය ආණ්ඩුවේ විදේශ ප්‍රතිපත්ති විවේචනය කර කර ඉන්න ගියොතින් පහුගිය ආණ්ඩුවේදී කරපු දේවල් කියපු දේවල් පිළිබඳව විවේචනය කර කර ඉන්න ගියොතින් ඒ තුල පළක් වෙන්නේ නැහැ. එහෙනම් කොසභාපතිතුමනි අවසාන වශයෙන් තානාපති රටේ අපේ රටේ තියෙන විදේශ තානාපති කාර්යාල නොඑක් ආයතන තියෙනවා. මේවට වරප්‍රසාද දෙනවා. හැබැයි මොවුන්ගේ ක්‍රියාකලාපය මොවුන් රටේ මොනවද කරන්නේ? සිවිල් ජන සමාජයත් එක්ක මොවුන් හැසිරෙන්නේ කොහොමද? සහ රටේ එදිනෙදා ජීවිතවලට මොවුන් බලපෑම් කරන්නේ කොහොමද? සහ මේවයි පිටිපස්සේ තියෙන යටි අරුමුණු තියෙනවද නැද්ද? තියෙනවා කියන එක නෙවෙයි. තියෙනවද නැද්ද කියන එක පිළිබඳවත් යම් අවබෝධයකින් ඔබ තමුන් වහන්සේලා සිටිය යුතුයි කියලා මම විශ්වාස කරනවා.
බොහොම ස්තුතියි හොන්රබල් සිඩ්නි ජයරත්න ඔබතුමාට විනාඩි 8.
ගරු නියෝජ්‍ය කාරක සභා සභාපතිතුමනි, අද විශේෂයෙන්ම මේ පාර්ලිමේන්තු විවාදයට ගැනෙන්නේ තානාපති වරප්‍රසාද යටතේ ගැනෙන සංශෝධනයක්. විශේෂයෙන්ම අපි දැකපු දෙයක් තමයි පසුගිය කාලේ අපි තානාපතිවරුන්ට පහසුකම් ලබා දීම, ඒ වගේම තානාපති වරප්‍රසාද ආරක්ෂා කිරීම, ඒ වගේම තානාපතිවරයෙක් හැටියට ගත්තොත් රටේ බොහොම රාජතාන්ත්‍රික භාවයක් ඒ තානාපතිවරයෙකුට හිමි වෙනවා. බොහොම ගෞරවයක් හිමි වෙනවා. ඒ තානාපතිවරයෙකුට අපේ රටට පිටරටින් පැමුණත් එහෙමයි, පිටරටට අපේ තානාපතිවරයෙක් ගියත් ලොකු ගෞරවයක් පිළිගැනීමක් තියෙනවා. එතකොට මේ පත් කරන පුජ්‍යලයන් ඒ තනතුරු වලට ඒ ගෞරවය ආරක්ෂා කරගත යුතුව තිබෙනවා. විශේෂයෙන්ම අපි පහුගිය කාලේ දැක්කා ගරු මුල නියෝජ්‍ය කාරක සභා සභාපතිතුමනි, සමහර අපේ රටට වැදගත් වෙන සමහර රටවල් වලට පත් කරපු තානාපතිවරුන්ගේ ක්‍රියාකලාපේ විශේෂයෙන්ම අපි පහුගිය කාලේ අදත් අපේ රටේ අධිකරණයේ විභාග වෙන ඇමරිකාවේ ඒ රට නියෝජනය කරපු ජාලි වික්‍රමසූරිය කියන තානාපතිවරයා අද අපි දන්නවා අපේ රටේ තියෙන මුදල් උපයෝගී කරගෙන විශාල මුදල් වංචාවක් කරලා අද අපේ රටට එන්නේ නැතුව මේ වෙනකොට ජාත්‍යන්තර පොලිසිය පවා ජාලි වික්‍රමසූරිය අත්අඩංගුවට ගැනීමට රතු නිවේදන ඉක්ුත් කරලා තියෙනවා. එතකොට අද මේ වගේ දේවල් අද අපේ විපක්ෂයේ ඉන්න ගරු මන්ත්‍රීතුමන්ලා මේවා අමතක කරලා මේවා බොහොම ලඝු කරලා තමයි කතා කරන්නේ. දැන් මම එතුමන්ලාගේ කතා වලට අහුන්කන් දුන්නා. දැන් ජාලි වික්‍රමසූරිය කියන්නේ මේ රටේ බොහොම ලෝකේ තියෙන වැදගත් රටක්. බොහොම ගෞරවනීය විදිහට අපේ රටට තෙක රාජතාන්ත්‍රික සම්බන්ධකම් ඇති කරගන්න පුළුවන් රටක හිටපු රාජතාන්ත්‍රිකයෙක්. එතකොට ඒ රාජතාන්ත්‍රිකයා කවුද? ඒ රාජතාන්ත්‍රිකයා තානාපති සේවයේ කෙනෙක්ද? නෑ. තානාපති සේවයේ කෙනෙක් නෙවෙයි. ඔහු මේ රටේ තියෙන ප්‍රභූ පවුලක වැදගත් පවුලක ඥාතිත්වයක් සම්බන්ධ කරගෙන තමයි ඔහු ඒ තනතුරටපත් කරේ. ඌ මොකද්ද කරේ? ඔහු අපේ රටේ ගෞරවය ආරක්ෂා කරේ නෑ. අපේ රටේ තියෙන මුදල් උපයෝගී කරගෙන ඔහු විශාල වංචාවක් කරලා ඔහු අද අපේ රට නම කැත කරපමණක් නෙවෙයි ලොකු විදේශ අපේ රටේ මුදල් වංචා කරලා ලොකු වංචාවක් කරලා ඔහු දැන් පැනලා ඉන්නේ. ඊළඟට අපි දැක්ක රුසියාවේ හිටපු තානාපතිවරයා අදත් ලංකාවට එන්න බෑ. උද්‍යංග වීරතුංග. ඒ උද්‍යංග වීරතුංග කියන ඒ රාජතාන්ත්‍රික නිලධාරියා ඒත් මේ රටේ ප්‍රභූ පවුලක අපේ රටේ හිටපු ජනාධිපතිතුමාගේ ආදියෙක්. තේරන භාෂාවෙන් කිව්වොත් ඔහු මොකද්ද කරේ? ඔහුටත් අද මේ රටට එන්න බෑ. ඔහු ගිහිල්ලා අවි ආයුධ ගණදෙනු කරලා ඒවට අහුවෙලා ඔහු වංචාකාරයෙක් වෙලා ඒ විතරක් නෙවෙයි අපේ රටේ හිටපු ජනාධිපතිතුමා අඩු වශයෙන් මේ ඔහු අතේපත්තු වෙන හොරගම් කරලා වංචා කරලා ඉවර වෙලා අපේ හිටපු ජනාධිපතිතුමා ගියාට පස්සේ මම දැක්කා ජපානයේට ගියාට පස්සේ එතුමත් එක්ක එකට වාඩි වෙලා ප්‍රිය සම්භාෂණ වලට වාඩි වෙලා ඉන්නවා. හරි. අඩු වශයෙන් හිටපු ජනාධිපතිතුමාට තිබුණා අඩු වශයෙන් මේ වගේ වංචාකාරයෙක් හොරෙක් එක්ක එකට මේසේ වාඩි නොවෙන්න. ඒවා වුණේ නැහැ. ඉතින් ඒ වගේ මේ තානාපති සේවයට නොගැලපෙන නිලධාරි පහුගිය කාලේ අපි කියනවා නම් පසුගිය ආණ්ඩුව නැත්තම් පසුගිය කාලේ කරපුවා දැන් මතක් කරන්න එපා කියලා. ඇයි අපි ඒවා මතක් නොකරන්නේ? ඒවා මතක් කරන්න ඕන. අපි පහුගිය කාලෙත් දැක්කා අපේ කාලේ පත් කරපු තානාපතිවරයෙකුත් අපි දැක්කා ඒස්පී ලියනගේ කියන පුජ්‍යලයා. ඒ පුජ්‍යලයා ගැන ලොකු විචනයක් තිබුණා. ඒකත් අපි පිළිගන්න ඕන. ඒස්පී ලියනගේ ගිහිල්ලා බිස්නස් කාරේ. ඒස්පී ලියනගේ කියන්නේ මේ රටේත් එක්ක ලොකු ගණදෙනු කරන හොඳ වෙළඳ සම්බන්ධකම් තියෙන රටක තානාපතිවරයෙක්. කටාර් කියන රට අපේ රටේ විශේෂයෙන්ම විශාල ශ්‍රමිකයෝ පිරිසක් ඉන්නවා කටාර් කියන රටේ. දහස් ගාණක් ගිහිල්ලා වැඩ කරනවා. ඒ රටට යනවා. අපේ රටත් එක්ක බොහොම ඍජුව සම්බන්ධකම් තියෙන කටාර් කියන රටත් එක්ක ගණදෙනු කරනවා. හැබැයි මේ රටේ ඒ කටාර් කියන රටේ සේවය කරන අයගේ ඒ අයගේ අඩුපාඩුකම් හොයලා බලන්න ඒ ගිහිලා ශ්‍රමිකයන් ගැන හොයලා බලන්න කටයුතු කරාද මේ අය නෑ. ඒ කටාර් රටේ ජීවත් වෙන අපේ රටේ ඉඳලා ජීවත් වෙන ගිහිල්ලා ඉන්න අයගේ ඒ අයගේ දූ දරුව වෙනුවෙන් පහසුකම් ඇති කරලා තිබේ පාසලේ අයිතිය. ඒ පාසල මෙයා අයිති කරගෙන මෙයා එතන ගිහිලා බිස්නස් කාරයක් වුණා. ඒකේ මුදල් හොයන්න ගත්තා අපි මේ පාර්ලිමේන්තුවේ. ඒ ගැන අපි විවාදයක් කරා. හැබැයි ඇත්තට මම පිළිගන්නවා ඒ ගැන වුණත් මම හිතන්නේ ඒ පත්වීම කරපු අය ඊට විරුද්ධව කටයුතු කරේ නැහැ. ඉතින් එවැනි කටයුතු වුණා. අපේ ගරු නාමල් රාජපක්ෂ මන්ත්‍රීතුමා කතා කරා දැන් කුඩා වැල්ල දීවර වරාය වෙච්චි ඝාතනය ගැන. මේ ඝාතනය දැන් නීති හා සාමය ඇමතිතුමා කවුද? දැන් මේ නීති හා සාමය ඔක්තෝබර් මාසේ 26 වෙනිදාන් පස්සේ මේ නීති හා සාමය ගැන එක්සත් ජාතික පෙරමුණ ආණ්ඩුවට වගකීමක් නැහැ. මේක බාරව නීති හා සාමය එදා ඉඳලා අතරගත්තේ මේ රටේ ජනාධිපතිවරයා අතේ තිබුණේ. එතකොට මේ ඝාතන ගැන වගකියන්න ඕන මේ රටේ ජනාධිපතිතුමා. එතුමා තමයි ඇමැතිවරයා. එතුමා තමයි මේ අමාත්‍යංශය තියෙන්නේ. එතුමා ගන්න තමයි එතකොට මේ ජනාධිපතිතුමාත් එක්ක තමයි නාමල් රාජපක්ෂ මන්ත්‍රීතුමාලා දැන් මේ ඩීල් එක ගහලා යන්නේ. දැන් ඊයේ තිබුච්චි එතුමාලගේ කණ්ඩායම් රැස්වීමේ ජනාධිපතිතුමා ඇවිල්ලා වාඩි වුණා. දැන් ඒ ජනාධිපතිතුමා ඒ කණ්ඩායම උත්සාහ කරනවා අපි අපහසුවටපත් කරන්න. හරි? ඉතින් ඒක නිසා නාමල් රාජපක්ෂ මන්ත්‍රීතුමා මේ නිකන් මැරලා ඉපදුනා වගේ දැන් කියනවා කුඩා වැල්ලේ ඝාතනයක් කරා. මේ ඝාතනයේ මේ අපරාධකාරයෝ හොයන්නේ පාර්ලිමේන්තුවේ සේවකයෙක් ඝාතනය වුණා. අපි ඒ ගැන කනගාටු ප්‍රකාශ කරනවා. හැබැයි අද නාමල් රාජපක්ෂ මන්ත්‍රීතුමා කල්පනා කරන්න ඕන ඒ කාලේ සුදු වෑන් වලින් අරන් ගිහිල්ලා ඝාතනය වුණේවා. ඒ කාලේ කවුද? ඒවා කවුද හොයන්නේ? ඒ කාලේ කොච්චර අතුරුදහන් වුණාද? ඒ කාලේ කොච්චර දේවල් කොච්චර මැරුණාද? කොච්චර අතුරුදහන් වුණාද? නාමල් රාජපක්ෂ මන්ත්‍රීතුමාට අමතකයි. අර බන්ධනාගාරේ හිටපු රැඳවියන් ගිහිල්ලා වෙඩි තියලා මරලා දැම්මා. එතකොට කවුද මේ රටේ ආරක්ෂක නීතිය සාමයේ බාර හිටියේ? බන්ධනාගාර රැඳවියන් මරලා දානකොට, රතුපස්සල මරලා දානකොට කවුද නියෝග දෙනකොට හිටියේ? ඉතින් දැන් මෙතුමන්ලා නිකන් එකපාරටම මැරලා ඉපදුනා වගේ අද මේ සභාවේ ඇවිල්ලා විවිධ ප්‍රකාශ කරනවා. දැන් මේ රටේ ඇත්තටම මම පිළිගන්නවා. දැන් හොඳ අපි දැක්කා, අපි පහුගිය කාලේ හොඳ රාජතාන්ත්‍රිකයෝ හිටියා තානාපතිවරු. මේ පාර්ලිමේන්තුවේ හිටපු පළවෙනි මහලේකන්තුමිය ඔස්ට්‍රියා කියන රටේ තානාපතිවරයක් හැටියට හිටියා. බොහොම හොඳ නමක් දිනාගෙන හිටියා. බොහොම සුළු දෙයකට ඒ තානාපතිවරයා ආපහු කැඳෙව්වා. ඒ තානාපතිවරයට දුරකථන ඇමතුමක් ගත්තා. ඒ දුරකථන ඇමතුමට එතුමිය සවන් දුන්නේ නැහැ කියලා. තානාපතිවරිය විතරක් නෙවෙයි තානාපති කාර්යාලයේ වැඩ කරපු සියලු දෙනා ලංකාවට කැඳෙව්වා. ඉතින් ඒ වගේ සමහර වෙලාවට සමහර තමුන්ගේ පෞද්ගලික අවශ්‍යතාවයන් පෞද්ගලික කොන්තර තියෙනකොට ඒවත් ඉෂ්ට කර ගන්න යනවා. ඒකත් වැරදි. ඒක නිසා ගරු මූලස්තනාරූඪ අපේ නියෝජ්‍ය කාරක සභා සභාපතිතුමනි, මම කියනවා මේ රාජතාන්ත්‍රික සේවය සඳහා යොදවන අය මේ රටේ ගෞරවය ආරක්ෂා වෙන පරිදි කටයුතු කරන්න ඕන. හැමෝටම අපි දන්නවා ඒ රටවල්වලට ගියාම ඒ රටවල්වල තානාපතිවරුන්ට දෙන ගෞරවය, අපේ රටේ අපි දන්නවා ඒ අය එනකොට අපේ රටේ දී අයට දෙන ගෞරවය. එතකොට ඒ ගෞරවයට ඒ දෙපැත්තටම පත් වෙන පුජ්‍යලයේ ගෞරවය ආරක්ෂා වෙන විදිය පුජ්‍යලයේ දෙපැත්තම පත් කිරීම වගකීම තියෙනවා. එක පැත්තක නෙමෙයි දෙපැත්තෙන් මේ වගේ. ඒ වගේම ඒ ගෞරවණීය පුජ්‍යලයන්ට වරප්‍රසාද දිය යුතුයි. ඒගොල්ලෝ තමයි රටේ විදේශ සම්බන්ධකම් ඇති කරන්නේ. දැන් විදේශ ශ්‍රමිකයෝ ඉන්න මැද පෙරදිග වගේ රටවල්වල අපි දන්නවා සමහරලාට ඇහෙන අඳෝනා, සමහර දුරකථන ඇමතුම් අපිට දීලා කියනවා මන්ත්‍රීතුමා අපි මෙන්න මේ වගේ තැනක ඉන්නේ, මේ වගේ කඳවුරක ඉන්නේ, අපි තානාපති කාර්යාලයට යනවා, අපේ තානාපති නිලධාරි අපි ගැන බලන්නේ, ඒගොල්ලෝ අපිට බැනලා එළවනවා, ඒගොල්ලෝ අපිට දොස් කියනවා. මං කියනවා කවුරු පත් කරත් මොන ආණ්ඩුවෙන් පත් කරත් ඒ වගේ රාජතාන්ත්‍රිකයෝ තානාපති වරප්‍රසාද විඳින අය අපේ රටේ ගිහිල්ලා ඒ රටේ ගිහිල්ලා සේවය කරන අයට යම් ප්‍රශ්නයක් වුණොත් ඒ ප්‍රශ්නවලට මුහුණ දීලා ඒවා ගැන සොයා බැලි මේ රාජතාන්ත්‍රිකයන්ගේ වගකීමක් හැටියට මම දකිනවා. එවනම් මගේ කාලය අවසාන නිසා මට අවස්ථාව ලබා දීමට මම ස්තුතිවන්ත වෙමි. මම ඉල්ලනවා මේ තානාපති වරප්‍රසාද ලබා දෙනවා වගේ මේ රාජතාන්ත්‍රිකයෝ ඒ ගෞරවය ආරක්ෂා කරන විදිහට කටයුතු කළ යුතුයි කියලා කියමින් මම නියදෙනවා ස්තුති සභාපතිතුමනි.
බොහොම ස්තුතියි මන්ත්‍රීතුමා. ගෞරව ශ්‍රීනේසන් උගලක 20 නිමිඩංගු.
நன்றி குழுக்களின் பிரதி தவிசாளர் அவர்களே, இன்று ராஜதந்திர சிறப்புரிமை சம்பந்தமான சட்டம் மூலம் தொடர்பான விவாதம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் நான் இதற்கு முன்பாக ஒரு தெளிவுபடுத்தலை செய்ய வேண்டிய ஒரு நிலைக்குள் இருக்கின்றேன். அதாவது இதற்கு முன்பாக பேசிய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் அளித்த ஒரு விடயம் தொடர்பான ஒரு தெளிவுபடுத்தல். அதாவது அண்மையில் பத்திரிகையில் நடைபெற்ற ஒரு விடயத்தை ஆதாரமாக வைத்து கொண்டு அந்த விடயத்தை இப்போது பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டிருந்தார். அதாவது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்களது விடயம் தொடர்பான ஒரு தெளிவுபடுத்தல். அதாவது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் 4/1/2019 ஆண்டு செம்பியன்பட்டி பிரதேசத்தில் அமைந்துள்ள பாடசாலை ஒன்றில் அவர் பிரதம அதிதியாக கலந்து கொள்வதற்கான ஒரு அழைப்பு அவருக்கு விடுக்கப்பட்டிருந்தது. அந்த அழைப்பை அடுத்து அவர் செல்வதற்கு இருக்கின்ற வேளையில் அதற்கு முன்தினம் 3/1/2019 அன்று சந்தேகத்திற்கிடமான விதத்தில் ஒரு வாகனம் குறுக்கு மறுக்காக அங்கே பயணம் செய்து கொண்டிருப்பதை அங்கிருந்த இளைஞர்கள் அவதானித்திருக்கின்றார்கள். ஏற்கனவே இப்படியான நிலைமைகள் அப்படியான பிரதேசங்களில் கடந்த காலங்களில் நடந்திருக்கின்றது. கிரீஸ்மேன் போன்றவர்கள் கூட இவ்வாறான நடமாட்டங்களை செய்திருக்கின்றார்கள். அந்த வரிசையில்தான் அந்த இளைஞர்கள் சந்தேகம் கொண்டு அந்த வாகனத்தை அடிக்கடி சுற்றித் திரிகின்றபடியால் இதற்கு முன்பு அந்த பிரதேசத்தில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் மீது கொலை முயற்சிகள் இடம்பெற்றிருந்தது. அது தொடர்பாக 4 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டு அவர்கள் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். நேற்று கூட அந்த விசாரணை நடைபெற்றது. இவ்வாறான ஒரு படிப்பினையை அவர்கள் பெற்றதன் காரணமாக சந்தேகத்திற்கிடமான வாகனத்தை அவர்கள் அந்த இளைஞர்கள் விழிப்படைந்து இடைமறித்து அந்த வாகனத்தை அவர்கள் வாகனத்தில் இருக்கின்றவர்களை யார் என்று கேட்டிருக்கின்றார்கள். நீங்கள் யார் என்று கேட்டபோது அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், பிஸ்டலை எடுத்து காட்டியிருக்கின்றார்கள், தாங்கள் போலீசார் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதன் பின்னர் இந்த விடயம் சட்டபூர்வமான படையினரிடம் இந்த விடயம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் இந்த வாகனத்தை இடைமறித்து பார்த்திருக்கின்றார்கள். போலீசார் என்று சொல்லாமல் அவர்கள் பிஸ்டலை காட்டியிருக்கின்றார்கள். அதன் பின்னர் இது படையினரிடம் ஒப்படைக்கப்பட்ட போது படையினர் வழிமறித்து அவர்களை விசாரணை செய்திருக்கின்றார்கள். விசாரணை செய்த போது போலீசார் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், தங்களை இவர்கள் ஏதோ தாக்கினார்கள் என்ற அடிப்படையில் சொல்லியிருக்கின்றார்கள். சொன்னதன் விளைவாக அவர்கள் இவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் போட்டிருக்கின்றார்கள். அதன் பின்னர் இது இந்த விடயம் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்களது கவனத்திற்கு கொண்டு வந்தபோது அவர் சட்டபூர்வமாக டிஐஜி குணரத்ன அவர்களிடம் இந்த விடயத்தை சொல்லியிருக்கின்றார். இதில் விசாரித்து இதன் உண்மையை கண்டறியுமாறு சொல்லியிருக்கின்றார். அதன்போது விசாரணையை மேற்கொண்ட டிஐஜி குணரத்ன அவர்கள் அதில் விசாரித்து அங்கு வந்த இளைஞர்கள் இந்த கஞ்சா கடத்தலோடு சம்பந்தப்பட்டவர்கள் அல்ல, தங்களை மறைத்து அந்த பிஸ்டலோடு சென்ற போலீசாரை மறைத்து சந்தேகம் ஏற்பட்டதன்படியால் அவர்கள் கேட்டதன் பேராக அதற்காகத்தான் இந்த ஒரு போலியான குற்றச்சாட்டை போட்டியிருக்கிறார்கள் என்ற விடயத்தை அவர்கள் தெளிவுபடுத்தி, அது மட்டுமல்லாமல் டிஐஜி குணரத்ன அவர்களது படிப்புரையின் பேரில் நடைபெற்ற விசாரணையின் போது அங்கு எந்த விதமான கடத்தலுக்குரியவர்கள் அல்ல, அது அவருடைய அவரை பாதுகாக்கும் நோக்கத்துடன் அவர்கள் விழிப்படைந்திருந்ததுதான் காரணம் என்பதை அவர்கள் விளக்கியிருந்தார். இதுதான் உண்மையான சம்பவம். அதனைத்தான் எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். உயர்நீதிமன்றத்தில் வாதாடிய ஒரு சட்டத்தரணி இவ்வாறு நடந்திருந்தார் என்று குறிப்பிட்டார். எனவே அது சம்பந்தமான ஒரு தெளிவுபடுத்தலை நான் மேற்கொண்டு விட்டு விடயத்திற்குள் வருகின்றேன். ராஜதந்திர சேவை பற்றிய இன்றைய விவாத பொருளுக்கு வருகின்றேன். ஒவ்வொரு நாட்டிற்கும் மிக முக்கியமான உயரிய சேவையாக இராஜதந்திர சேவை அமைந்திருக்கின்றது. இந்த இராஜதந்திர சேவையை பொறுத்தமட்டில் ஒரு நாட்டின் கௌரவத்தை பேணுகின்ற சேவையாகவும், நாட்டுக்கு ஒரு நன்மதிப்பை பெற்றுக் கொடுக்கின்ற சேவையாகவும், நாடு அபாயங்களில் ஏற்படுகின்ற போது அதற்குரிய வாத பிரதிவாதங்களை முன்வைத்து நியாயப்படுத்துகின்ற சேவையாகவும் இந்த இராஜதந்திர சேவை அமைந்திருக்கின்றது. எனவே இராஜதந்திர சேவையில் இருக்கின்றவர்களுக்கு சிறப்புரிமை இருக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் இராஜதந்திர சேவைக்கு தெரிவு செய்யப்படுகின்றவர்கள் எப்படி இருக்க வேண்டும், எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு விடயம் முக்கியமாக அமைந்திருக்கின்றது. இராஜதந்திர சேவைக்கென்று தெரிவு செய்யப்படுகின்றவர்கள் தங்களுடைய தாய் நாட்டின் பற்று காரணமாக செயல்படக்கூடிய கௌரவமான நடத்தையுடையவர்களாக இருக்க வேண்டும், சர்வதேச அரசியல் பற்றிய ஒரு நுட்பமான அறிவு கொண்டவர்களாகவும் நிபுணத்துவ அறிவு கொண்டவர்களாகவும் இருக்க வேண்டும், சட்ட ரீதியான அறிவும் கூட அவர்களுக்கு இருக்க வேண்டும், மொழி ஆளுமை இருக்க வேண்டும், தொடர்பாடல் தேர்ச்சி இருக்க வேண்டும். சுருக்கமாக சொல்லப்போனால் நாட்டின் கௌரவத்தை அயல் நாடுகளில் பேணி பாதுகாக்கக்கூடிய அனைத்து குணாம்சங்களும் கொண்டவர்கள்தான் இராஜதந்திர சேவைக்குரியவர்களாக இருக்க வேண்டும். எனவே இந்த இராஜதந்திர சேவையில் இருக்கின்றவர்கள் எப்போதும் நல் நடத்தை உடையவர்களாக, ஒழுக்க சீலர்களாக இருப்பதன் மூலமாக நாட்டுக்கு நல்ல பெயர்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதனை விடுத்து இந்த இராஜதந்திர சேவைக்கு நியமிக்கப்படுகின்றவர்களது அறிவு, ஆற்றல், நடத்தை, அவர்களுடைய பின்புலம் முன்புலம் என்பவற்றை கவனிக்காமல் அரசியல் கட்சி சார்பு அடிப்படையில் தங்களுக்கு வேண்டியவர்கள் அல்லது உறவினர்கள் அல்லது கட்சி சார்ந்தவர்கள் என்ற அடிப்படையில் இந்த ராஜதந்திர சேவைக்குரியவர்களை நியமனம் செய்கின்ற போது அவர்களுடைய நடத்தை காரணமாக நாட்டுக்கு அபகீர்த்தி ஏற்படக்கூடிய ஒரு நிலைமை காணப்படுகின்றது. கடந்த காலங்களிலும் கூட நாங்கள் சிலவற்றை அவதானித்திருக்கின்றோம். இப்போது கூட வாத பிரதிவாதங்களின் போது சாலிய விக்ரமசூரியவை பற்றி பேசப்பட்டிருந்தது, இன்னும் சிலரை பற்றி பெயர் சுட்டி கூறப்பட்டிருந்தது. நாங்கள் இதனை கட்சி சார்ந்த ஒரு சேவையாக இல்லாமல் நாட்டின் கௌரவத்தை பெறுகின்ற சிறப்பான அறிவு பெற்றவர்களின் சேவையாக நாங்கள் கருத வேண்டும். அவ்வாறு கருதுகின்ற போதுதான் நாட்டுக்குரிய நற்பெயர்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எனவேதான் சிலவேளைகளில் நியமனம் வருகின்றவர்களை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது ஓய்வு பெற்றதன் பின்னர் ஓய்வினை கழிக்கின்ற ஒரு ஆடம்பரமாக கழிக்கின்ற ஒரு சேவையாக கூட இது அமைந்திருக்கின்றது. இதைவிட கட்சி சார்ந்தவர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு சன்மானமாக கூட கிடைத்திருக்கின்றது. அல்லது தமக்காக அவர்கள் வக்காலத்து வாங்குகின்றார்கள் என்பதற்காக அளிக்கப்படுகின்ற ஒரு பரிசு பொருளாக கூட அமைந்திருக்கின்றது. இவ்வாறு அமைக்கப்படுகின்ற போது அவர்களுடைய அறிவீனம் காரணமாக அல்லது பக்க சார்பான நடத்தை காரணமாக அல்லது ஒழுக்க பண்பு குறைபாடு காரணமாக அவர்கள் அங்கு தவறிழைக்கின்ற போது மொத்தத்தில் நாட்டுக்குரிய கௌரவம் அங்கு இழக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. எனவேதான் இந்த சேவைக்கு அனுப்பப்படுகின்றவர்கள் ராஜதந்திரிகளாக இருக்க வேண்டும். அரசியல் அறிவு, சர்வதேச அரசியல் நிபுணத்துவ அறிவு, சட்ட அறிவு மற்றும் ஒழுக்க சீலம் உள்ளவர்களாக இருக்கின்ற போது எமது நாட்டுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அதேவேளை இந்த கௌரவமான சேவையை பொறுத்த மட்டிலும், நிபுணத்துவ சேவையை பொறுத்த மட்டிலும், கீர்த்திமிக்க சேவையை பொறுத்த மட்டிலும் இதில் நியமிக்கப்படுகின்ற போது நாட்டில் உள்ள புத்திஜீவிகள் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும். புத்திஜீவிகள் என்று கவனத்தில் பார்க்கின்ற போது அவர்கள் இனம், மதம், மொழி சார்புத்தன்மை பார்க்காமல் திறமை உள்ளவர்களுக்கு, ஆற்றல் உள்ளவர்களுக்கு, நாட்டின் கௌரவத்தை பாதுகாக்கக்கூடியவர்களுக்கு இந்த சேவையில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இனத்தால், மதத்தால், மொழியால் ஒருவருடைய ஆற்றல் திறமை கவனத்திற்குள்ளாது விட்டால் அது நிச்சயமாக நாட்டிற்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக அமைந்திருக்கும். வெளிநாட்டு அமைச்சரை பொறுத்த மட்டில் அவர் சிறந்த ஒரு சட்டத்தரணி. அது மட்டுமல்ல, அவர் சட்டமா அதிபராக இருந்தவர், நீண்ட காலம் சட்ட புலமை பெற்றவர் என்ற அடிப்படையில் தெரிவுகளை செய்கின்ற போது இந்த தெரிவுகள் என்பது இலங்கையர் என்ற அடிப்படையில் அந்த தெரிவுகள் இருக்க வேண்டுமே ஒழிய பெரும்பான்மை, சிறுபான்மை, மொழி, மதம் சார்ந்த தெரிவுகளாக இல்லாமல் ஒரு நல்ல குழு ஒன்றை அமைத்து அந்த குழு மூலமாக இந்த தெரிவுகளை மேற்கொள்வதன் மூலமாக நாட்டுக்கு கண்ணியமான சேவையாற்றக்கூடியவர்களாகவும் நாட்டிற்கு கௌரவத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களாகவும் இருப்பதற்குரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அதேவேளை இந்த சிறப்புரிமை என்று சொல்லுகின்ற போது இரண்டு விடயங்கள் முக்கியமாக ஒரு நாட்டில் பேசப்படுகின்றன. இறைமை என்கின்ற ஒரு விடயம் இருக்கின்றது, உரிமை என்கின்ற ஒரு விடயம் இருக்கின்றது. இறைமை என்பது ஒரு நாட்டின் அதிகாரத்தோடு சம்பந்தப்பட்ட விடயம், உரிமை என்பது ஜனநாயக சுதந்திரத்தோடு சம்பந்தப்பட்ட விடயம். இந்த இறைமை என்பதை மிகையாக பயன்படுத்துகின்ற போது அல்லது கண்டபடி பிரயோகிக்கின்ற போது அந்த நாடு ஒரு சர்வாதிகாரம் என்கின்ற எல்லைக்குள் தள்ளப்படுவதற்குரிய வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. அதேவேளை இறைமை என்பதை கவனமாக கையாண்டு கொண்டு உரிமைகளுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கின்ற போதுதான் அந்த நாடு மக்களாட்சி நாடாக இருக்க முடியும். அதேவேளை ஜனநாயக ஆட்சியுடைய நாடாக இருக்க வேண்டும். கடந்த காலங்களில் நாங்கள் சில வேளைகளில் இறைமைக்கு கொடுத்த முக்கியத்துவம் மக்களின் உரிமைக்கு கொடுக்கவில்லை. உரிமையை கவனிக்காமல் இறைமையை நாங்கள் வளர்த்து கொண்டு செல்கின்ற போது அந்த நாட்டில் மனித உரிமைகள், மனித சுதந்திரம் என்பன இரண்டாம் பட்சமாக செல்வதற்குரிய வாய்ப்பு அதிகமாக காணப்படுகின்றது. சர்வதேச ரீதியில் எமது நாட்டிற்கு கீர்த்தி குறைவதற்கும் அல்லது எமது நாட்டை பற்றி அவர்கள் குறைத்து மதிப்பிடுவதற்கும் காரணமாக இருப்பது இந்த உரிமை என்கின்ற விடயத்தில் நாங்கள் கவனம் செலுத்தாமல் இருக்கின்ற விடயம்தான் முக்கியமாக இருக்கின்றது. எனவேதான் இந்த ராஜதந்திர சேவை செய்கின்றவர்கள் மனித உரிமை பற்றியும் மக்களின் ஜனநாயக பண்பியல் பற்றியும் பூரணமாக விளங்கி கொண்டவர்களாகவும் அதற்காக வாதிடக்கூடியவர்களாகவும் ஜனநாயக நாடுகளோடு நட்புறவை ஏற்படுத்தி செயல்படக்கூடியவராகவும் இருக்க வேண்டும். மாறாக இந்த ராஜதந்திர சேவையில் ஈடுபடுகின்றவர்கள் ஒரு சுயநலம் மிக்கவர்களாக அல்லது பொருளாதார நலத்தை பொருளாதார வளத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடியவர்களாக அல்லது தங்களுடைய உறவுகளை வெளிநாடுகளுக்கு கொண்டு சென்று மேல் படிப்புகளை கொண்டு செல்வதற்கு ஏற்படுத்தி கொள்ளுகின்ற ஒரு பதவிகளாக இது அமைந்து விடக்கூடாது. எனவே கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என்றெல்லாம் நாங்கள் கூறிக்கொண்டு விமர்சனங்களை அடுக்கி கொண்டு செல்லாமல் நடக்கப் போகின்ற காலத்தில் எதிர்காலத்தில் நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் என்பதை நாங்கள் மிகவும் விழிப்பாக பகுப்பாய்வு செய்து கொள்ள வேண்டும். எனவே இந்த ராஜதந்திர சேவையினை அதற்குரிய சிறப்புரிமையை வழங்குகின்ற அதே வேளையில் ராஜதந்திரிகளின் ஒழுக்கக்கோவை என்பது மிகவும் முக்கியமானதாக காணப்படுகின்றது. ஒழுக்கக்கோவை இல்லாத ராஜதந்திரம் என்பது நாட்டுக்கு நிச்சயமாக பெருமையை சேர்த்து தரமாட்டாது, மாறாக சிறுமையை ஏற்படுத்தி கொள்வதற்குரிய வாய்ப்பினை அளித்து விடுகின்றது. எனவேதான் நாங்கள் விரும்புவதெல்லாம் உண்மையில் கட்சி ரீதியாக நாங்கள் மோதுவதை விட தேசத்தின் நன்மை கருதி நாங்கள் பல விடயங்களை முன்னெடுத்து செல்கின்ற போதுதான் நாட்டுக்குரிய கௌரவம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. அடிப்படைவாதம் என்பது ஒரு பிற்போக்குவாதம். அடிப்படைவாதம் மூலமாக எந்த ஒரு நாடும் முன்னேறி சென்றதாக வரலாறு இல்லை. அந்த நாடுகள் குட்டிச்சுவராக போவதற்குரிய வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கின்றது. எனவே அடிப்படைவாதம் ஒன்றினை ஒருவர் பேசுகின்ற போது அவருக்கு எதிரொலியாக இன்னொருவர் தங்களுடைய அடிப்படைவாதத்தை பேசுவார்கள். இந்த அடிப்படைவாதம் என்பது இன அடிப்படையில் இருக்கலாம், மத அடிப்படையில் இருக்கலாம், மொழி அடிப்படையில் இருக்கலாம், சாதி அடிப்படையில் இருக்கலாம், இன்னும் வேறு வேறு பிரதேச அடிப்படையில் கூட இந்த அடிப்படைவாதங்கள் ஏற்படலாம். ஆனால் முற்போக்கு ரீதியாக சிந்திக்கின்ற போது ஒரு நாட்டில் உள்ள மக்களை பொறுத்த மட்டில் இந்த அடிப்படை வாதங்களுக்கு அப்பாற்பட்ட நாட்டின் பெருமையை அல்லது நாட்டின் தேசியத்தை ஒரு விசுவாசிக்கக்கூடியவர்களாக இருப்பதற்குரிய வாய்ப்பு இருக்கின்றது. எனவேதான் இந்த ராஜதந்திர சேவையில் ஈடுபடுகின்றவர்கள் சிறப்புரிமையை பெறுகின்ற போது உரிமை அவர்களுக்கு கிடைக்கின்ற போது அவர்களுடைய கடமை எவ்வாறு அமைந்திருக்கின்றது என்பது முக்கியமாக இருக்கின்றது. உரிமையை 100% அனுபவித்து கொண்டு அவர்களுடைய கடமையை செய்யாது விட்டிருந்தால் அவர்களுக்கு இந்த சிறப்புரிமைகளை நாங்கள் அதிகரித்து கொண்டு செல்வதால் அர்த்தம் இல்லாமல் போய்விடும். எனவே சிறப்புரிமைகளை அனுபவிக்கப் போகின்ற இந்த ராஜதந்திரிகள் தங்களுடைய கடமைகளை செம்மையாக செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவர்களுடைய கடமை மூலமாக மற்ற நாடுகள் எமது நாட்டை பற்றி பெருமைப்படக்கூடிய விதத்தில் அவர்களுடைய கடமை அமைந்திருக்க வேண்டும். மாறாக அவர்களுடைய செயல்பாடுகள் தவறான திசையில் நகர்த்தப்படுமாக இருந்தால் எமது ராஜதந்திர சேவைக்கு கிடைக்கின்ற மதிப்பீடுகள் குறைவாக இருக்கின்ற போது அந்த மதிப்பீட்டு குறைவின் காரணமாக நாட்டுக்குரிய கீர்த்தியும் கீழ் நோக்கி செல்வதற்குரிய வாய்ப்பு இருக்கின்றது. எனவே இதை பற்றி நாங்கள் அதிகமாக எங்களுடைய வெளிநாட்டு அமைச்சர் அவர்களுக்கு போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவர் ஒரு சட்டத்தரணி, அதிலும் ஒரு தேர்ச்சி பெற்ற ஒரு சட்டத்தரணி, சட்டமாதிபராக இருந்தவர் என்ற அடிப்படையில் தயவு செய்து உங்களுடைய நியமனங்களின் போது ஒழுக்கம் என்பது மிக முக்கியமாக இருக்க வேண்டும். கடந்த காலத்தில் நீங்கள் ராஜதந்திரியாக நியமிக்கப் போகின்றவர் எவ்வாறெல்லாம் நடந்திருக்கின்றார் என்பதை பற்றி ஆய்வுக்குட்படுத்தி அந்த ஆய்வு மூலமாக பெறப்படுகின்ற நற்சான்றிதழ்களை அடிப்படையாக கொண்டு அவர்களுடைய ஆற்றல் திறமை கோட்பாட்டு அறிவு மட்டும் போதாது, அதாவது பேப்பர் குவாலிஃபிகேஷன் என்று சொல்வார்கள், அதனை மட்டும் கருத்தில் கொள்ளாமல் செயல்பாட்டு ரீதியாக அவர்களுடைய நல் நடத்தைகளையும் கவனத்தில் கொண்டு இவ்வாறான நியமனங்களை செய்ய வேண்டும். சில வேளைகளில் குற்றம் சாட்டப்படுகின்றவர்களை கூட நாங்கள் ராஜதந்திர சேவையில் இணைத்துக் கொள்கின்ற போது அவர்களை பற்றி ஏற்படுகின்ற அந்த அவமதிப்பு என்பது நாட்டுக்கு ஏற்படுகின்ற அவமதிப்பாக கூட இருப்பதற்குரிய வாய்ப்பு இருக்கின்றது. எனவே உங்களிடம் நான் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கின்ற ஒரு விடயம், எமது ராஜதந்திர சேவையை கௌரவமான ஒழுக்க சீலமுள்ள பண்புள்ள சேவையாக பிற நாட்டவர்கள் இப்படித்தான் ராஜதந்திர சேவை இருக்க வேண்டும், இப்படித்தான் ராஜதந்திரிகள் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் அவர்களுடைய பண்புகளுக்குரியவர்களை நீங்கள் நியமிப்பித்து அவர்களுக்குரிய சிறப்புரிமையை வழங்குவதன் மூலமாக நாட்டுக்கு பெருமையை பெற்றுக்கொள்வதற்குரிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும் என்பதை தங்களின் உயர்வான கவனத்திற்கு நான் தருகின்றேன். அதே போன்று இப்போது ஒரு குறைபாடு இருக்கின்றது. கடந்த காலத்தில் யுத்தம் நடந்த காலத்தில் தமிழர்கள் என்றவுடன் எல்லோரையும் சந்தேகப்படுகின்ற ஒரு நிலைமை காணப்பட்டதனால் பலர் திறமைகள் இருந்தும் இந்த ராஜதந்திர சேவையில் இணைத்துக் கொள்ளுகின்ற சந்தர்ப்பத்தை இழந்திருக்கின்றார்கள். இது ஒரு குறைபாடாக காணப்படுகின்றது. அதாவது ஒரு பிரிவு மக்களின் அந்த ஆற்றல் திறமைகளை இந்த ராஜதந்திர சேவைக்குள் அடக்க முடியாத ஒரு நிலைமை காணப்பட்டால் அவர்களுக்கு இந்த நாட்டின் கீர்த்தியை சிறப்பை ஏற்படுத்தி கொள்வதற்கு உரிமை மறுக்கப்படுவதாகத்தான் கருத முடியும். எனவே இந்த ராஜதந்திரிகள் நியமனத்தில் சிங்களவர், தமிழர், முஸ்லீம், பரங்கியர், மலாயர் என்ற பேதங்கள் இல்லாமல் திறமையுள்ளவர்களுக்கும் ஒழுக்கம் உள்ளவர்களுக்கும் கௌரவமான நடத்தை உள்ளவர்களுக்கும் நாட்டுக்காக தங்களுடைய ஆற்றல்களை பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு விடயங்களுக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று இந்த இடத்தில் கூறிக்கொள்கின்றேன். அதேவேளை இன்னும் ஒரு விடயத்தை சுட்டிக்காட்டப் போகின்றேன். அதாவது இந்த உயர்தர பரீட்சைகள் இருக்கின்ற, உயர்தர உயர்மட்ட பரீட்சை என்று சொல்வது, எஸ்எல்ஏஎஸ் பரீட்சை இருக்கின்றது, எஸ்எல்ஏசிஎஸ் பரீட்சை இருக்கின்றது, எஸ்எல்ஏஎஸ் பரீட்சை இருக்கின்றது, அதே போன்று எஸ்எல்ஓஏஎஸ் பரீட்சை இருக்கின்றது. இப்படியான பரீட்சைகள் எடுத்துக்கொண்டால் இந்த பரீட்சைகள் தான் இந்த உயர்மட்ட இந்த பணியாற்றுகின்றவர்களை தெரிவு செய்கின்ற ஒரு பரீட்சையாக காணப்படுகின்றது. இந்த பரீட்சைகளின் போது சந்தேகங்கள் ஏற்படக்கூடாது. நான் ஒரு விடயத்தை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். கடந்த காலத்தில் வெளியான ஒரு பரீட்சை, அதாவது எஸ்எல்ஏசிஎஸ் பரீட்சை, அதாவது இலங்கை கணக்காளர் சேவை பரீட்சை நடைபெற்றிருந்தது. இந்த பரீட்சையில் திறந்த போட்டி பரீட்சையின் போது 120 பேருக்குரிய அந்த பரீட்சை முடிவுகள் வெளியிடப்பட்டிருந்தது. இந்த பரீட்சை முடிவின்படி 120 பேருக்கு வெளியிடப்பட்ட அந்த பரீட்சை முடிவில் ஒரே ஒருவர் தான் தமிழ் பேசுகின்றவராக காணப்படுகின்றார். ஒரே ஒருவர் மட்டும்தான் திறந்த போட்டி பரீட்சையில் தமிழ் பேசுகின்றவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். அதேபோன்று மட்டுப்படுத்தப்பட்ட இந்த எஸ்எல்ஏசிஎஸ் பரீட்சை, அதாவது ஸ்ரீலங்கா கணக்காளர் சேவை பரீட்சையை பொறுத்த மட்டில் 82 பேர் தெரிவு செய்யப்பட்டதில் அதில் இருவர், ஒருவர் ஆங்கில மொழியில் பரீட்சை எழுதியவர், இன்னொருவர் தமிழ் மொழியில் பரீட்சை எழுதியவர் மாத்திரம்தான் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இவ்வாறு இந்த பரீட்சை பெறுபவர்களை பார்க்கின்ற போது பரீட்சார்த்திகள் மத்தியில் இந்த பரீட்சை மீது ஒரு நம்பகத்தன்மை இழக்கின்ற ஒரு போக்கு காணப்படுகின்றது. பரீட்சை தினக்களம் இந்த பரீட்சை விளைவுகளை, அதாவது புள்ளிப்பருவர்களை கொடுக்கின்ற போது அந்த புள்ளிப்பருவர்கள் சரியான முறையில் வெளியிடப்படுகின்றனவா என்கின்ற கேள்வி இருக்கின்றது. உண்மையில் சில பரீட்சார்த்திகள் என்னிடம் வந்து சந்தித்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், 2017 ஆண்டு இந்த எஸ்எல்ஏசிஎஸ் பரீட்சை நடத்தப்பட்டது. 2017 ஆண்டு நடத்தப்பட்ட இந்த எஸ்எல்ஏசிஎஸ் பரீட்சை திடீரென்று, அந்த பரீட்சை முடிவுகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற போது திடீரென்று அந்த பரீட்சை முடிவு அப்படியே நிராகரிக்கப்பட்டது, அதாவது ரத்து செய்யப்பட்டது. ரத்து செய்யப்பட்டதன் பின்னர் திடீரென்று இன்னும் ஒரு பரீட்சைக்கு இந்த பரீட்சார்த்திகள் அவசர அவசரமாக கால அவகாசம் கொடுக்கப்படாமல் மீண்டும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். அதுவும் ஒரு அரசியல் குழப்ப நிலை அண்மையில் 11 மாதம் நவம்பர் மாதம் மட்டத்தில் இருந்தது. அந்த காலத்தில் இந்த பரீட்சை முடிவு, இரண்டாம் பரீட்சை முடிவு வெளியிடப்பட்டது. இந்த பரீட்சை முடிவில் நான் குறிப்பிட்டது போன்று 120 பரீட்சார்த்திகளில் ஒருவர் மாத்திரம்தான் தமிழ் பேசுகின்ற பரீட்சார்த்தி வெற்றி பெற்றிருக்கின்றார். அதேபோன்று மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சையில் 82 பேர் அதில் சித்தியடைந்ததாக காணப்பட்டது. இவர்களுக்கு இந்த சித்தியின் மீது, இந்த பரீட்சை முடிவின் மீது ஏற்பட்ட ஐயம் காரணமாக அவர்கள் தங்களுடைய தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தை பயன்படுத்தி கடுமையாக போராடியதன் விளைவாக அவர்களுக்கு சித்தி பெற்றவர்களுக்கு மாத்திரமல்லாமல் சித்தி பெறாதவர்களுக்குரிய புள்ளிகளும் கூட அனுப்பி வைக்கப்பட்டது. அந்த புள்ளிகளை பார்த்தவுடன் அவர்களுக்கு தெரிந்ததாம், அதாவது தாங்கள் இலகுவான பரீட்சை என்று சொல்லிய பரீட்சைகளில் குறைவான புள்ளிகளும், கடினமான பரீட்சைகளில் அதைவிட கூடுதலான புள்ளிகளும் பெறக்கூடிய விதத்தில் பரீட்சையின் நம்பகத்தன்மை, வெளிப்படைத்தன்மை என்பது அங்கு குறைபாடாக காணப்பட்டது. இதற்காக நான் பரீட்சை திணைக்களத்தில் குற்றம் சாட்ட விரும்பவில்லை. ஆனால் இதில் ஏதோ ஒரு தவறு ஒன்று நடைபெற்றிருக்கின்றது. இது சம்பந்தமாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிமலநாதன் கூட இந்த விடயத்தை எடுத்து கூறியிருந்தார். நானும் கூட ஒரு எஸ்எல்ஏஎஸ் ஆஃபீஸர் என்ற அடிப்படையில் எங்களுக்கு கூட 2000 ஆண்டு ஒரு பரீட்சை நடைபெற்றது. அந்த பரீட்சை ரத்து செய்யப்பட்டது. அதற்கு பிறகு ஒரு பரீட்சை நடத்தப்பட்டது, அதுவும் ரத்து செய்யப்பட்டது. கடைசியாக 2005 ஆண்டு நடைபெற்ற பரீட்சை தோற்றி தான் நான் வெற்றி பெறக்கூடியதாக, சித்தி பெறக்கூடியதாக இருந்தது. எனவே இந்த கௌரவமான சபைக்கு நான் சொல்லிக்கொள்வது, பரீட்சார்த்திகள் ஒரு பரீட்சை முடிவு நம்பகத்தன்மையாக, பரீட்சார்த்திகளால் நம்பக்கூடிய விதத்தில் அந்த முடிவுகள் இருக்க வேண்டும். எனவே அவர்கள் கோருவதெல்லாம் இன்னும் ஒரு பரீட்சை நடத்தப்பட்டு அவர்களுடைய திறமையை, ஆற்றலை இந்த நாட்டுக்கு வழங்கக்கூடிய விதத்தில் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை விடுக்கின்றார்கள். எனவே இந்த கௌரவமான சபை இந்த மொழி ரீதியாக ஏற்படுகின்ற இந்த பாரபட்சங்களை கட்டுப்படுத்தக்கூடிய விதத்தில் செயல்பட வேண்டும். இல்லாதுவிட்டால் இந்த பரீட்சைகளில் நம்பிக்கை இழக்க வேண்டிய ஒரு நிலைமை இந்த பரீட்சார்த்திகளுக்கு ஏற்படும். அவர்கள் இதிலிருந்து ஒதுங்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். கடந்த காலத்தில் கூட பல்கலைக்கழக அனுமதியில் தரப்படுத்தல் கொண்டு வரப்பட்டு தமிழ் இளைஞர்கள், யுவதிகள் புறக்கணிக்கப்பட்டதன் காரணத்தால் தான் அவர்கள் கல்வியை கைவிட்டு ஆயுதங்களை தூக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கூட ஏற்பட்டதை நாங்கள் ஒரு படிப்பினையாக கொள்ள வேண்டும். விட்ட தவறுகளை விட்டு தப்புகளாக்கி கொள்ளாமல் இந்த பரீட்சைகளை நியாயமாக செய்வதற்கும் நியாயமாக வெளியிடுவதற்கும் வழிவகை செய்ய வேண்டும். இதே போன்று அஞ்சல் திணைக்களத்திலும் கூட உயர்மட்ட நிர்வாகிகளை எடுக்கின்ற பரீட்சையில் கூட ஒரு குறிப்பிட்ட ஒரு வினாபத்திரத்தை வைத்துக்கொண்டு அந்த பரீட்சார்த்திகள் பலர் அந்த பரீட்சையிலிருந்து தவற விடப்பட்டிருக்கின்றார்கள் அல்லது புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இவரும் தமிழ் பேசுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். எனவே இந்த ஒற்றையாட்சி பொறிமுறையின் கீழ் சகல மொழி பேசுகின்றவர்களுக்கும் சகல இனத்தவர்களுக்கும் சரியான வாய்ப்புகள் கிடைப்பதில் எங்களுக்கு சந்தேகம் ஏற்படுகின்றது. எனவே சமத்துவம் இனத்துவத்தை விட உயர்ந்தது என்பதை கூறிக்கொண்டு எனது உரையினை நிறைவு செய்கின்றேன். நன்றி.
நன்றி கரு ஹேசா விதானகே வினாடி அட்டாய்
கரு காரக சபா சபாபத்துமணி மொழி சுத்திவந்தேனோ காலையில் பாதியும் சம்பந்தவ மம மகே கதாவை ஆரம்பிக்கிறான் இசெல்லா இப்போ கரு நாமல் ராஜபக்ச மந்திரித்துமா எக்ஸாத் ஜாதிக பக்ஷேட்ட சோதனாத்மக ஸ்வரூபேங் கதாக்கரா மே குடாவல்லே சிதுவெச்சே காத்தனியான் சம்பந்தவ சிதுவீம சம்பந்தம் மம் மேவிலாவது கியானு விசேஷம் மங் அவஸ்தாவக்கரகானு மே பார்லிமெண்ட்டு சேவை கரப்பு அப்போ சகோதர நிலதாரி மகாத்மே குத் மே காத்தனேட்ட ஹசுவெலா ஜீவித்தே பூஜா கரா துமன்ட்ட சோகே பிரகாசகன்கம ஏவகே மே சியலு தினாட்ட மேரட்டே எவனி இத்திஹாசியாக நிர்மானே உனே கொஹமத கொத்தினிந்து கியனக அமதக்க வெலா எத்துமா கதா கருப்பே கன கனகாட்டு வேணவா எத்துமாக்கு திஸ்ட்ரிக்கே எத்துமாக்கு பிரதேசே மே சித்திய வெனுக்கொட்ட எக்ஸஜாதி பக்ஷனத்த அப்பி ஆண்டுவ விதியர் அப்பி ஏவினுவின் கிரியாக்கலை தூக்கின காரணா பிலிகன்னோ வகேம எத்துமாட சிஹிபச்கன்னோ மிரட்டே அத்திகரு ஜனாதிபத்துமா பாரே பொலிசிய சியலும சக்திய ஹைய எது அமாத்தியான்சே எத்துமா காவ தீயன விழாவக்க மேக சிதுனே கியனகாத் எத்துமாட மதாக்கணும் போது எத்துமாலத்தேக்கு எக்கட்ட எக்கத்து விழா ஏக பார்ஷி கண்டாயமாக விதிரி இன்னும் விழாவு அப்படி மேக காட்டுவாத் பெஹரக்கரான்னு காரணாவாக் நிமே ஹவை ஏக தவத் பார்ஷவேக்கட்ட அங்கில திக்கரன் வனாங் அப்படி ஏக பிரிசிது அங்கில திக்கரான்னு புலுவாம் வேண்டும் மமத் தகுனு பலாத்த ஹா சம்பந்த ஆசிரியன் ஜீவத்தன மந்திரிவரைக்கு இதில் தன்னோ மேரட்டே பாத்தாலேகன் அதை கதாக்கிறனோ மகத்துரு தகுனே பாத்தாலே ஆரம்பக்கரனோ சூரிய வம்பொட்டல ஒக்கியன மகா பாத்தாலையாக் நிர்மாணியுனே மேரட்டே கொத்தினிந்த கியனக்க அது மொனவிதியட மாதிஸ்ராட்டா வில்ல கிவுவாத் மேரட்டே ஜனதாவை தான் எக்னிசா மேரட்டே மே பாத்தாலே துரங்கிரிமே வகக்கீம் அப்பி பக்ஷ விபக்ஷ காட்டத்தின காரணாவாத் ஏகேங் வின சிதுவீம் வல அடுவடி வசேங் மே ஹெமராஜியாக்கும் வகக்கியாண்டோனு ஹெபை ஏ வகக்கீமே பெஹரவிலா தவ காட்டஹரி அங்கில திக்கல் வெல்லா வாசியாக கண்ணு உசாக்கணும் மயக்க புலந்த கிரியாவாக கியனிக மதக்கரமின் அது மே விலாவிதி சாக்சாவன மே அப்பே தானாபதி சேவே பிலிபந்த காரணாவ மங்கிதன் மேராட்டர் அதிசய வெதகா மேக்கே முக்கிய பரமார்த்தேவின் ஸ்ரீலங்காவ லோகே துல அப்பேத்தியன சம்பந்தே ஜாத்தியாந்திரிக வசேன் மே தானாபதி சேவே ஹர்ஹா தமை சக்திமத்துவ நிர்மாணே வென் மே துளிந்தமே மே ஸ்ரீலங்காவ கியன புஞ்சி தூபத லோகேட அரகினகி இல்ல அது மே ரட்டட அவசிய ஒய ஹெமதாம் அப்பி கதாகன ஆயோஜக்கியான்கேன் அது சஞ்சாரக சேஸ்திரே தூணுகரன் ஹேமனத்தம் மே ராஜதாந்திரிக சம்பந்தா உபயோகி கருகின ரட்டக் பிதியட இதிரியடான அவசிய கருணு காரணா சதா சம்பந்தே குடநகாகன் ஹதே ஹெபை அதவின கொட்ட அதவின கொட்ட கரு சபாபத் துமணி மே பரமார்த்தே முல்கருகின தானாபதி சேவையாக் மேரட்டே நிர்மாணி உனே கவாத் மேரடே தானாபதி சேவைய துளிங் ஏ பலாபுரத்துவின முக்கிய அரமுன கரா அன்ன புழுவங் வெதகத் சந்திஸ்தானையாக் கொய் ஆண்டுவத நிர்மாணே கரே வினஸ்கரே அத வினக்கம் மே வினக்கம் மே தானாபதி சேவைய கிரியாத்மக வெண்ணே மங்கிதன கரு சபாபத் துமணி விதேசேவார அனுயுக்தகலைன சியலுமதினா த புகமையாக் தினா தேசபாலினிக அவசியதாவியம் தேசபாலினிக ஹிதவத்து ஈடத் தமத்தரவ மெதிவர்ண பராஜயட பத்தேச்ச அபேக்ஷகையான் எமத் நெத்தாங் எக ஏக ஆக்காரேட்ட ராஜ்ய நாயக்கியான் இவகட் இன்ன நெத்தம் விதே சமாத்த விதையாட சாயோகி தக்கப்பு உதவி மே சேவே பிரவீணதாத்தியன் மே சேவே சுதுசுகாந்தியன் மே சேவே துளின் ரட்ட கீர்த்தியாக் அரகனாப்பு நிலதாரின்
මෙතෙන්ට දාන්න රාජ්‍ය නායකත්වය එහෙම නැත්නම් විදේශ අමාත්‍යවරු ක්‍රියාත්මක කළා තියෙන්නේ අල්ප වශයෙන් කියන කාරණාව හොඳට දන්න. ඒක ඉතිහාසයේ පුරාවට අපි දැක්කා. මේ මෑත ඉතිහාසයේ ඔබ දන්නව දැන් උද්‍යංග විරතුංග මහත්තයලට වගේ චෝදනා එල්ල වෙලා තියෙන මේ තානාපතිතුමන්ලා තමන්ගේ ඒ කාර්යය හරියට කරාද. අර SP ලියනගේ මහත්මයා තානාපතිවරයෙක් කළේ යවර මම මේ මතක් කරන නම් කීපයක් කියන්නේ එතුමාට මේකේ තියෙන සුදුසුකම මොකක්ද? එතුමාට තානාපතිවරයෙක් විදියට මේ රට වෙනුවෙන් ගිහිල්ලා කරන්න පුළුවන් සේවය මොකක්ද? එතුමා තානාපතිවරයෙක් විදියට යවන්න තියෙන එකම සුදුසුකම තමයි දේශපාලනික වශයෙන් එතුමා ඔක්සිජන් පාරක් දුන්න මැතිවරණයේදී. ඒ නිසා මේකන සුදුසුකම අපි මොන තරම් කතා කරත් දවස් ගණන් මේ උත්තරීතර ආයතනයේ මේ ගැන සාකච්ඡා කරත් වැඩක් වෙන්නේ නැහැ. හැබැයි ආයෙත් ඒ වැඩේම කරනවා. ඒ නිසා අපි හිතනවා දේශපාලන හිතවතුන්ට තමන්ට පිටිපස්සෙන් ඉඳන් ඔක්සිජන් දෙන කණ්ඩායම තානාපතිවරු කළ මේ රට අනාගතයට අරගෙන යන්න බෑ. මේ රට ඒ පරිවර්තනීය වෙනස කරන්න නම් සැබෑවට රටට ආදරය කරන විදිහට මේ නිලධාරීන් පත් කිරීමේ වගකීම තියෙනවා. අපි දැන් මේ ආසියාතික රටවල් වලට හරි ශක්තිමත් තානාපතිවරු නිර්මාණය කළ නොදැමීමේ වරද සමහරවිට අපි දකිනවා. දැන් ඉන්දියාවේ තියෙන දේශපාලනික වටපිටාව ඉන්දියාවේ තියෙන අපේ සම්බන්ධතාවයේ තේරුම් අරගත්ත කෙනෙක් ඉන්දියාවත් එක්ක අවශ්‍ය තානාපති සම්බන්ධතා නිර්මාණය කරන්න ඕන. චීනය එහෙමයි. අපි එනිසා අපි දකිනවා දැන් උදාහරණයක් විදියට පහුගිය කාල සීමාවේදී මම මේ අපේ සන්දිස් සමරසිංහ මන්ත්‍රීතුමාත් එක්ක කතා කරා. ඕස්ට්‍රේලියාවේ මෙල්බන් කොන්සල් ජෙනරාල් කාර්යාලය තනිකර විනෝද මඩුවක් වෙලා තිබුණේ. ඒ තානාපති සේවාව ගැන ඕස්ට්‍රේලියාවේ මෙල්බන් නුවරගින් කතා කරාම ඒක මේ දේශපාලනඥයන්ගේ හිතවත්තු ළමයි දරුවෝ මේකට පිරිලා නන්නත්තර වෙලා තියෙන්නේ. ඕස්ට්‍රේලියාව වගේ රටක අපේ ජීවත් වෙන විශාල පිරිසක් තානාපති කාර්යාලයේ කොන්සල් ජෙනරාල් කාර්යාලය අපේ එක කියලා කියන්න ලැජ්ජයි කියන මතය නිර්මාණය වෙලා තිබ්බේ. ඉතින් අපි හිතනවා මේ සංස්කෘතිය වෙනස් කරන්න ඕන. මේක වෙනස් කරලා රට වෙනුවෙන් රටේ සංචාරක ශාස්ත්‍රය ඉතාම ශීඝ්‍රයෙන් වර්ධනය කරන්න පුළුවන් හයියක් දෙන්න පුළුවන්. එහෙම නැතුව ඉන්න ඇමතිවරයා එහෙම නැත්නම් ඒ රජයේ ඉන්න ඇමතිවරුන්ට ගියාට පස්සේ පහසුකම් ටික සලසන්න සුවපහසුකම් ටික සලසන්න වෙන වෙන අවශ්‍යතා ටික සපයන්න තානාපතිවරු යවනවා නම් මම හිතන්නේ මේක රටක් විදිහට ඉස්සරහට යන්න බෑ. අද වෙලා තියෙන එක අද වෙලා තියෙන ඇමතිවරයාට හොඳට සලකන කෙනා ඇමතිවරයා ඒ රටට ගියාම රවුම අරගෙන යන කෙනාට තමයි ඊළඟ සැරේ ඊට වැඩිය හොඳ රටක් දෙන්නේ. එහෙම වෙච්ච නිසා තමයි අද වෙනකොට මේ තරම් දුර්වල තැනකට මේක වැටලා තියෙන නිසා අපි ඉතිහාසයේ මේ පාඩම් ඉගෙනගෙන අනාගතයේ අපේ මං හිතනවා තිලක් මාරපණ කරු ඇමතිතුමා කරු අමාත්‍ය ධූරයේ විදියට අමාත්‍යවරයේ විදියට කටයුතු කරනවා. අපි ඔබතුමාගේ අවධානයට යොමු කරනවා මෙන්න මේ ඉතිහාසයේ පුරා වෙච්ච වැරදි අපි පැත්තකට දාලා මේ රට ඉදිරියට යනවනම් අනිත් මොන අමාත්‍යංශකින්වත් කරන්න බැරි ශක්තියක් හයියක් ඔබේ අමාත්‍යංශයට දෙන්න පුළුවන් රටක් විදිහ ඉදිරියට යන්න. මේ රට ලෝකයේ ඉස්සරහා මාකට් කරන්න පුළුවන් රටක්. සංචාරක මේ රටට එන්න කැමති. මේ රටේ තියෙන මේ දේශපාලනික බේදයන් මේ දේශපාලනික කුමන්ත්‍රණ මේ එක්කම තානාපති සේවයත් වල් වැදිලා තියෙනකොට මං හිතනවා රටක් විදිහට අපි ඉස්සරහට යන්න බෑ. හැමදාම යටට යනවා. ඒකත් එක්ක එකතු වෙච්ච ওই අවශේෂ කාරණා තමයි අර මෙතුමා මතක් කරේ ඩොලරයට සාපේක්ෂව රුපියල වැටෙනක ওই ඔක්කොම වෙන්නේ. ඔය සියලුම දේ වෙන්නේ මේ යට හරි ශක්තිමත් අඩිතාලමක් නැතිකම. ඒ නිසා අපි හිතනවා අද මේ මාතෘකාව අතිශය වැදගත් කාලීන මාතෘකාවක්. මේ පිළිබඳව අද මේ දවස පුරා ඒ එකතු වෙච්ච අදහස් එක්ක ගරු අමාත්‍යතුමා ඉදිරියේදී යම්කිසි ශක්තියක් හයියක් මේකට දෙන්න කටයුතු කරා. ඊට වඩා මේකේ පරිවර්තනීය වෙනසක් කරලා රටට අවශ්‍ය විදියට මේ අමාත්‍යංශය හරහා මේ පත්කිරීම් කරලා ඒ නිලධාරීන්ගේ සේවය ලබා ගන්න එහෙම නැත්නම් රටේ නායකයට දුරකථනයට එන්න බැරි වුණා කියලා තානාපති ආපහු
ඉදිරියට
වැටෙන්නේ නැති වෙන විදියට අරගෙන යන්න පුළුවන් වෙයි කියලා විශ්වාස කරමින් මගේ වචන කීපයක්.
බොහොම ස්තුතියි.